الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. خير الحمد لله جميع الكرية سهولة الإنس الله ودتلي أنكاهم وقلقاهم دعاء كتك الهرين الله تعالى نمري عند قلب وحب لي அவருடைய பரக்கத்துகளை ரஹமத்துகளை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த தொழுகையின் ஒழுக்கங்களை சட்டங்களை கற்று அதன்படி நாம் பேணுவதற்கு அல்லாஹு தஆலா அருள்புரிவானாக. சென்ற அமர்விலே ஹதீஸுக்கு சுன்னாவுக்கு ஒரு முஸ்லிம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னோம். தொழுகையின் பாடமாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு பாடமாக இருக்கட்டும், அமலாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு முன்னால் வரும்போது அதற்கு கட்டுப்படுவது, அதை ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். 4வது அத்தியாயத்தின் 65வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. தங்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிற பிணக்குகள் அனைத்திலும் நபியே உங்களை நடுவராக ஆக்கி நீங்கள் தீர்ப்பளிப்பதை மனமுவர்ந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு முற்றிலும் அவர்கள் கட்டுப்படாத வரை அவர்கள் மூமின்களே கிடையாது, மூமின்களாக அவர்கள் ஆகவே முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கருத்து வேற்றுமையாக இருக்கட்டும், அது நம்முடைய உலக காரியங்களாக இருக்கட்டும் அல்லது மார்க்க காரியங்களாக இருக்கட்டும், அதனுடைய இறுதி முடிவு அல்லாஹ்விடமும் அவருடைய தூதரிடமும். இந்த ஒரு நிலைக்கு ஒரு முஸ்லீம் வராதவரை அவன் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டான். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக பதிய வைத்துக் கொண்டுதான் இந்த பாடத்திற்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். காரணம் ஏன் இந்த விஷயத்தை அன்றும் இவ்வளவு அழுத்தமாக சொல்லப்பட்டது, இன்றும் பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இது சொல்லப்படுகிறது என்றால், சிலர் விளங்கி வைத்து அவர்கள் பின்பற்றுகிற ஒரு சில செயல்களுக்கு மாற்றமாக இருக்கலாம் அவர் கேள்விப்பட போகிற ஹதீஸுகள். இப்போது அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், ஹதீஸை எடுப்பதா அல்லது தான் விளங்கி வைத்திருக்கிற தான் ஏற்கனவே புரிந்து வைத்திருந்த அந்த சட்டத்தின்படி அவர் செயல்படுவதா என்றால், ஹதீஸை எடுப்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்னுரையை அழுத்தமாக சொல்கிறோம். இங்கே சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், அப்ப இந்த ஹதீஸ் அந்த முன்னோர்களுக்கு தெரியாதா என்பதாக ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படும் போது, அங்கே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அதற்கு விளக்கம் தருகிறார்கள். அப்படி முன்னோர்களுக்கு தெரியாத புதிய எந்த ஹதீஸையும் நாம் இங்கே கொண்டு வரவில்லை. நாம் சொல்லப்போகிற அந்த ஹதீஸின் படி நிச்சயமாக 4 இமாம்களில் அல்லது அவர்களுடைய தரத்தில் இருந்த வேறு இமாம்கள் கண்டிப்பாக அமல் செய்திருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். அவர்களில் எவருக்குமே தெரியாத ஒன்று நமக்கு தெரிந்துவிட்டது, நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று நாம் வாதிடவில்லை, அப்படி சொல்லவே இல்லை. இந்த விஷயம் புரியுதுங்களா புரியலையா? அதாவது ஹதீஸை நாம் சொல்லப் போகிறோம், ஒருவர் தான் இதுவரை செய்து கொண்டிருந்த அமல் செய்து கொண்டிருந்த அந்த மருகமுக்கோ அல்லது அந்த அடிப்படைக்கோ மாற்றமாக அந்த ஹதீஸை பெறுவார் என்றால், என்னுடைய இமாமுக்கு என்னுடைய முந்தைய அந்த வழிகாட்டிக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரிந்து விட்டதா என்று கேட்க வரும்போது, அதற்கு நாம் குரானுடைய வசனங்களிலிருந்து ஆதாரத்தை கொடுத்து ஹதீஸுக்கு வர வேண்டும் என்று சொன்ன போது, அப்ப அவர்களில் இந்த ஹதீஸ் யாருக்கும் கிடைக்கவே இல்லையா என்று அடுத்த கேள்வி வரும்போது அதற்கு இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நிச்சயமாக ஒரு ஹதீஸ் அவர்கள் எவருக்குமே கிடைக்கவில்லை, அவர்கள் எவருக்குமே அந்த ஹதீஸ் கிடைக்காம நம்ம தான் புத்தகத்தினுடைய வயிற்றிலிருந்து புதுசா தோண்டி எடுத்துட்டு வந்தோம் என்பது கிடையாது. நிச்சயமா அந்த ஹதீஸ் நமது சிறப்பிற்குரிய அந்த முன்னோர்களில் எந்த ஒரு இமாமாவது யாராவது ஒரு இமாமாவது கண்டிப்பாக அமல் செய்திருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். அந்த ஹதீஸ் மிக சஹீஹாக இருக்கிறது, அந்த ஹதீஸுக்கு எதிராக அல்லது அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக உள்ள அமல்கள் வெறும் கருத்தின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றன என்பது நிரூபணமாகாதவரை நாம் பெரும்பாலானவர்கள் சொல்கிற கருத்துக்கு மாறுபடவே மாட்டோம். புரியுதுங்களா, புரியுதுங்களா இல்லையா? திரும்ப ஒரே ஒரு தடவை ஒரு வார்த்தையில சொல்றோம் பாருங்க. நிச்சயமாக சொல்லப்படுகிற ஹதீஸ் கண்டிப்பாக முன்னோர்களில் யாராவது ஒரு சில அறிஞர்கள் அதை சொல்லியிருப்பார்கள், அமல் செய்திருப்பார்கள். அப்படி இல்லாத எந்த ஒரு புதிய விஷயத்தையும் நாம் இஸ்லாமிலே கொண்டு வந்துவிட முடியாது. ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு மாணவனும் அவர்களுக்கு தெரியாதது தீன் இல்லை என்பதை மற்றொரு புறத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எது அவர்களுக்கு தீனாக அவர்கள் அறிந்து வைத்திருக்கவில்லையோ தீனிலே, அது இன்று நமக்கும் தீனாக இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், கண்டிப்பாக அவர்களின் சில அறிஞர்கள் அதை அறிந்து அறிவிப்பு செய்து அமல் செய்திருப்பார்கள், அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நம்ம புதுசா அமல்களையும் சரி கருத்துகளையும் சரி எதையும் தீனில் கண்டுபிடிக்க முடியாது. சரியா, தீன் என்பது 1400 வருஷத்துக்கு பிறகு மண்ணடிக்கு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, தீன் என்பது ஏற்கனவே சஹீஹ் புகாரியுடைய பாடத்தில் நம்ம கடைசி பாடத்தில் திரும்ப திரும்ப சொன்னோம், இது கொடுக்கப்பட்டது மக்கா மதீனாவிலே ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலே சஹாபாக்களின் வாழ்க்கையிலே. அப்ப அவர்களின் மூலமாக முழுமையடைந்த தீனை அவர்களின் சொல் செயல் வழியாகத்தான் நாம் அடைந்து வருகிறோம், பின்பற்றி வருகிறோம். அவர்களை புறக்கணித்து விட்டு செல்வதற்கு நமக்கு அனுமதியே இல்லை. இப்ப ஏன் இந்த விஷயத்தை நம்ம இவ்வளவு உங்களுக்கு உறுதிப்படுத்துறோம் என்று சொன்னா, இன்று அந்த மாதிரியான சில குழப்பங்கள் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. தீனு நாமே கண்டுபிடிக்கலாம், நாமே ஆராய்ச்சி பண்ணலாம், நம்முடைய ஆராய்ச்சியை தீனாக்கலாம், அவங்களுடைய ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை என்று கடுமையாக ஒரு பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே செய்யப்பட்டு வருகிறது. அவர்களுடைய கருத்துக்களை புறக்கணிக்கலாம், ஆனா இவங்களுடைய கருத்துகள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்ற அளவுக்கு பிரச்சாரம் இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிக்கொள்ளும். சரியா, அப்ப இதுவரைக்கும் நம்ம இப்ப பார்த்த இந்த முன்னுரையிலையும் முந்தைய அமர்வுல பார்த்த முன்னுரையினுடைய சுருக்கம் என்ன, ஒன்று குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக எந்த ஒரு இமாமுடைய அறிஞருடைய கருத்து வருமையானால் ஒரு முஸ்லீம் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் வந்துவிட வேண்டும். இரண்டாவது, குர்ஆன் ஹதீஸை அந்த சஹாபாக்கள் தாபியங்கள் புரிந்த அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக கண்ட அதாவது ஹதீஸின் படிதான் அந்த அறிஞர்கள் அமல் செய்திருப்பார்கள். அவர்களில் ஒரு சிலருக்கு ஹதீசுகள் கிடைக்காத காரணத்தால் அவர்கள் கியாஸின் பக்கம் சென்றிருக்கலாம், யூகத்தின் பக்கம் கருத்தின் பக்கம் சென்றிருக்கலாம். ஆனால் சரியான ஹதீஸ் கிடைத்த பிறகும் அதை எந்த ஒரு இமாமும் நிராகரிக்கவே மாட்டார், ஏற்றுக்கொள்ள மறுக்கவே மாட்டார். இப்ப பாடத்துக்குள்ளார போறோம். இப்ப நம்ம படிக்க போகக்கூடிய பாடம் என்ன, தொழுகை பாடத்தை படிக்க போகிறோம். இந்த தொழுகைக்கு இஸ்லாமிய வழக்கிலே குர்ஆன் சுன்னாவின் வழக்கிலே என்ன பெயர் சொல்லப்படும், அஸ்ஸலா. சொல்லுங்க, அஸ்ஸலா. அப்ப இந்த ஸலாத் ஸலவாத் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல இதை பற்றி பேசுகிறார், அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இரண்டாவது கடமை. சரியா, இப்ப இந்த ஸலாத், இப்ப நம்ம தொழுகைன்னு சொல்ல மாட்டோம், ஸலாத்னா பாடம் முழுக்க நம்ம சொல்லுவோம். நம்முடைய முன்னோர்களும் இதை அப்படியே சொல்லி வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நன்றா இருந்திருக்கும். ஆனா இதுக்கு மட்டும் தமிழ்ல தர்ஜுமா செஞ்சு தொழுகைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஜகாத்துக்கு ஜகாத்னே வச்சுட்டாங்க, ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுனே வச்சுட்டாங்க, சௌம நோம்புன்னு ஆக்கிட்டாங்க, சலாத்து தொழுகன்னு ஆக்கிட்டாங்க. அது என்ன ஒரு நுட்பத்தின் அடிப்படையில் ஆக்குனாங்களோ, ஆனா சௌம் அதாவது ஜகாத்து ஹஜ்ஜ ஜகாத்து ஹஜ்ஜுன்னு வச்ச மாதிரியே சலாத்தையும் சௌமையும் அப்படியே வச்சிருந்தா நன்றாக இருந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம்
தர்ஜுமா செய்யப்படக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இதெல்லாம் பெயர். இப்ப இஸ்லாம்ங்கிறதுக்கு யாராவது பணியுதுன்னு அர்த்தம் சொல்லுவாங்களா? நான் முஸ்லீமாக போகிறேன், நான் பணியக்கூடியவனாக ஆக போகிறேன், யாரும் தர்ஜுமா செய்வாங்களா? நான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள போகிறேன், நான் பணிவதை ஏற்றுக்கொள்ள போகிறேன், யாரும் தர்ஜுமா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இந்த சலாத்துக்கு முதல் கடமை என்னன்னு சொன்னா, கிப்லாவை தெரிந்து கொள்வது, கிப்லாவை முன்னோக்குவது. சரிங்களா? அப்ப இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த எழுதியிருக்காங்க பாருங்க, இஸ்திக்பாலுல் கிப்லா, இஸ்திக்பாலுல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்குவது. இஸ்திக்பால இஸ்திக்பிலு என்றால் முன்னோக்குவது. அல் கஅபா, இஸ்திக்பாலுல் கஅபா. كان رسول الله صلى الله عليه وسلم கி பார்க்க மட்டும் என்ன பாருங்க, اذا قام الى الصلاه استقبل الكعبه في الفرض والنفل. رسول الله صلى الله عليه وسلم اذا قام அவர்கள் நின்றால், الى الصلاه صلاهத்திற்கு, استقبل الكعبه காபாவை முன்னோக்குபவர்களாக இருந்தார்கள். காணன் முதல்ல வந்திருக்கு பாத்தீங்களா, காணன் சொன்னா இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு நின்றால் காபாவை முன்னோக்குபவர்களாக இருந்தார்கள். ஃபில் ஃபர்தி வன்னஃபிலி, ஃபர்வான ஸலாத்திலும் நஃபிலான ஸலாத்திலும். ஃபர்வ் என்றால் கட்டாய கடமை, ஐந்து நேர தொழுகைகளை போல. நஃபில் என்றால் உபரியான தொழுகை, சுன்னாவான தொழுகை, துஹருக்கு முன்னால் பின்னால் இருப்பதை போன்று, சுபுஹுக்கு முன்னால் இருப்பதை போன்று. அமர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் இப்படித்தான் கட்டளையும் கொடுத்தார்கள். விசாரிக்கன இதை ஃபகால லில் முஸீஇ ஸலாதஹு, ஒருவர் தொழுகையை சரியா தொழுகிறார், அல் முஸி என்றால் கெடுத்து விட்டார், தவறாக செய்து விட்டார், ஸலாதஹு தனது தொழுகையை, ஒருவர் தனது சலாத்தை கெடுத்து விட்டார், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதுல ஒருவர் வந்து தொழுகிறார், சலாத் செய்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் நம்முடைய பழக்கத்தின் அடிப்படையில் நமக்கும் வந்துடும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சலாத்துக்கு தொழுகுங்கிற வார்த்தை. ஆனா மெயினா நமக்கு இனிமேலுக்கு சலாத் என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். பின்னாடி இன்ஷாலா அந்த ஹதீஸ் கூட வரும். இன்றைக்கு மக்கள் பெரும்பாலும் 99% தொழுகிற மாதிரி அவர் தொழுகிறாங்க. வந்தாரு, தக்பீரை கட்டினாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது சஹாக்கள்கிட்ட உரையாடி கொண்டிருந்தார்கள். திரும்பி பார்த்தாங்க அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு இருக்காரு. இன்றைக்கு அப்படித்தான் நடக்குது பள்ளி வாசல்கள்ல, மஸ்ஜிதுகள்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிடுங்க கூப்பிடுங்க, நாங்கள் கூப்பிட்டாங்க, நீங்க தொழுங்க தொழுகவே இல்லை அப்படின்னாங்க. அவருக்கு என்னடா இது, திரும்ப போய் அந்த மனிதர் அதே போல தக்பீர் கட்டி சலாத் செய்யறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு தொடர்றாங்க, பார்த்தா அவர் போயிட்டு இருக்கிறாரு, திரும்ப கூப்பிடுறாங்க, சல்லி ஃபைனக்கலம் துசல்லி, இர்ஜா ஃபஸல்லி ஃபைனக்கலம் துசல்லி அப்படின்னு சொன்னவன அவரு சரி திரும்ப போய் அதே போல சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல பேச ஆரம்பிக்கிறாங்க, அவர் வெளியே போறாரு, இர்ஜா ஃபஸல்லி ஃபைனக்கலம் துசல்லி. மூணு தடவை அந்த மாதிரி செஞ்சிட்டாரு. அப்படின்னு அவர் பரேஷான் ஆயிட்டார். அப்ப ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் நம்ம செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளால அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி ரொம்ப கண்ணியமா, யார சூரல்லாம் சூரல்லாம் அழகி வசல்லம், எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதுக்கு மேல எனக்கு தொழுகை தெரியாது, நீங்க தொழுகைய கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம காலத்துல ஒரு ஆலிம் சாஹிப் இப்படி சொன்னா, உனக்கு ஒரு வேலை இல்ல ஒன்னு சொல்லித்தா, இல்லன்னா ஆளை விடு, ஏன் யா இப்படி போட்டு என்ன போட்டு வரைக்கிற அப்படின்னு சொல்லி உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது என்னன்னு சொன்னா, அவருக்கு அப்படியே அல்வா மாதிரி எடுத்து வாயில வச்சிருந்தோம். உடனே அவர் கஷ்டப்படுறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ சிரமமே பண்ண மாட்டாரு, ஏதாவது டக் டக்குன்னு சொல்லி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய வருது. என்ன ஒருத்தர்
அவருக்கு வந்து மனசுல பதியட்டும், அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்படட்டும்னு சொல்லி ஏதாச்சும் பிராக்டிக்கலா அவருக்கு சிரமப்படுத்தி கொடுத்தோம் வச்சுக்கலே, அப்படியே கொஞ்சம் மாறி அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லி இந்த வாழைப்பழத்தை குறிச்சு நேரம் வாழ்க்கை போட்டுறோம். ஏன்னா கொஞ்சம் நம்ம காலத்துல வந்து பொறுமையே கிடையாது, அதுவும் ஆணுங்களோட மக்களுக்கு பொறுமையே கிடையாது, யாரோட உலமாக்களோட பொறுமையே கிடையாது. டாக்டர்கிட்ட போனா வெயிட் பண்ணுவாங்க, அப்படிங்கிட்ட போனா வெயிட் பண்ணுவாங்க, ரயிலுக்கு போனா வெயிட் பண்ணுவாங்க, டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா ஆளுங்கிட்ட நேரம் உள்ளார கதவை பார்த்துக்கிட்டு உள்ளார வந்து கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லிருந்தோம். இப்ப இந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, உடனே ஏதாவது கோவப்பட்டாரா? கோவப்படல. யார் சொல்லலாம், எனக்கு இவ்வளவுதான் தெரியற சொல்லா அப்படின்னு அட்மிட் ஆயிடுறாரு. எனக்கு இதுக்கு மேல தெரியாது, நீ கற்றுக்கொடுங்க. அப்ப ரசூல் சொல்றாரு, இஸ்லாம் என்ன செய்கிறாங்க, அப்பா நீ தொழுகையை நாடினால் ஒருவை பரிபூரணமாக செய், அதுக்கப்புறம் நீ மஸ்ஜிதுக்கு வா, வந்தீங்கன்னா கிப்லாவும் முன்னோக்கு சரிங்களா, அப்புறமா இப்படி தொழு, நிக்கும் போது இவ்வளவு நேரம் நிக்கணும், ருக்கு செய்யும் போது இவ்வளவு நேரம் ருக்கு செய்யணும், திரும்ப எழுந்தால் இவ்வளவு நேரம் நீங்க எழுந்து நிக்கணும், திரும்ப சுஜூது செஞ்சா இவ்வளவு நேரம் சுஜூது செய்யணும் என்று ரசூல் சொன்னாரே கொஞ்சம் சுருக்கமா. அதே நேரத்துல அவர் செய்யற அந்த மிஸ்டேக், என்ன மிஸ்டேக் செஞ்சாரு, அவரு அவசர அவசரமா சொல்றார், ருக்கு போனாரு முடிஞ்சாரு, அந்த மிஸ்டேக் அவருக்கு உணர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தாங்க. இப்ப நம்ம பாடத்துல என்ன நீங்க படிக்க போறோம் சொன்னா, அந்த ஹதீஸ்ல என்ன வருது அங்க பாருங்க, இதா கும்த இல ஸலாதி, நான் படிக்கும்போது கவனிக்கணும், இதா கும்த இல ஸலாதி ஃபஸ்பிக் அல் வுதூஅ ثم استقبل القبلة فكبر. நீ நின்றால், இதா கும்த இல ஸலாதி தொழுகைக்கு, முழுமையாக செய்யுங்கள், முழுமையாக செய்யுங்கள். அப்ப இதுக்கு ஒரு தனி விஷயம் நம்ம பாடம் நடத்தணும், ஒது எப்படி செய்யறது சொல்லு. அதுல கூட நிறைய பேரு ஒது செய்ய தெரியாம அவசர அவசரமா செய்யறாங்க. பிறகு கிப்லாவை முன்னோக்குங்கள், தக்பீர் சொல்லுங்கள். சரியா, இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு. அப்ப இந்த பாடத்துல நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம், தொழுகைக்கு முதல்ல கிப்லா டைரக்ஷன் தெரியணும், கிப்லாவை முன்னோக்கி நிக்கணும். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது வந்துகிட்டே இருக்கும், நம்ம ஆதாரம் கூட தெரிஞ்சுக்கிறோம், புரியுதுங்களா? அதே போல இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸஃபரி யுஸல்லி நவாஃபில அலா ராஹிலதிஹி ويؤثر عليه حيث توجهت به شرقا وغربا. خير இப்ப கிப்லாவை முன்னோக்கணும் சொன்னோம்ல, இப்ப அடுத்து நம்ம பயணத்துல தொழுகிறோம், அப்ப எப்படி தொழுகிறது? அதே போல நஃபில் தொழுகிறோம், ஒன்னு ஃபர்து இன்னொன்னு நஃபில். இப்ப அடுத்து ஒரு ஹதீஸ் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா பதிவு செய்யறாங்க, எதுக்கு என்றால் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல வாகனங்கள்ல உட்கார்ந்தே நஃபில் தொழுவாங்க, அதே போல வித்ர் தொழுகையை தொழுவாங்க. அப்படி தொழும் போது வாகனம் எந்த பக்கம் போனாலும் அதை பற்றி அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். தொழுகை ஆரம்பிக்கும் போது முடிந்த அளவு கிப்லாவின் திசையை முன்னோக்குவதற்கு முயற்சி செய்து முன்னோக்கி விடுவார்கள். அதற்கு பிறகு வாகனம் எந்த பாதையில போயிட்டு இருக்கோ அதன் அடிப்படையிலே அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபி ஸஃபரி தொழுகையில் யுஸல்லி ஸலாத் செய்வார்கள், அந்நவாஃபில நஃபில் ஸலாத்களை, அலா ராஹிலதி தனது வாகனத்தின் மீது, அதன் மீது விஸ்ரும் சொல்வார்கள். அந்த வாகனம் எங்கெல்லாம் முன்னோக்குதோ, எந்த பக்கம்லாம் முன்னோக்குதோ, மிகி நபியோடு, அது கிழக்காக இருக்கட்டும் மேற்காக இருக்கட்டும். இந்த ஹதீஸ் எங்க வருது, சஹி முஸ்லீம்ல வருது. இப்ப அல்லாஹ் இது விஷயமா தான், பயணத்தை குறித்து தான், ஃபஸல்லல்லாஹு வஜ்ஹுல்லாஹ் கிழக்கு மேற்கு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான், நீங்க எங்க முன்னோக்கினாலும் அல்லாஹ்வுடைய முகம் அங்கே இருக்கிறது. அப்ப இந்த வசனம் பயணத்தில் வாகனத்தின் மீது நஃபில் தொழுவதை குறித்து இறக்கப்பட்ட வசனம், சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 115வது வசனம். அதே போல இந்த அறிவிப்போட சுனன் அபுதாவும் சுனன் இப்னு ஹிப்பான்ல நமக்கு கிடைக்கிறது. அதே போல வக்கான அஹியானன் இது அராத ஐய தஃபவ்வ அல நகதிஹி இஸ்தக்பல பிஹல் கிப்லத ஃபக்பர ثم صلى حيث وجهه ركابه. முன்பு உங்களுக்கு சொன்ன செய்தியை இப்ப ரிவாயத்தில் பார்க்கிறோம். அஹியான சொன்னா சம்டைம், சில நேரங்களில் நபி அவர்கள் தனது ஒட்டகத்தின் மீது இதா பப்பவாள் சொன்ன நபில் துறக நாடினார்கள் என்றால் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கிக் கொள்வார்கள், தக்பீர் சொல்லிவிடுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தொழுவார்கள். அவர்களுடைய வாகனம் எங்கு அவர்களை திருப்பினாலும் சரியே, அவங்க திரும்ப கிப்லாவின் பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, வாகனம் எங்கு திரும்புதோ அதே திசையிலேயே அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் ஜாமி திருமதி இதை இருக்கிறது. சரி, இப்ப ருக்கு சுஜூத் எப்படி செய்வாங்க கேள்வி வரலாம். وكان يركع ويسجد على راحلته إيماء برأسه ويجعل السجود أخفض من الركوع. அப்ப வாகனத்துல தொழும்போது நபி அவர்கள் தனது தலையை கொண்டு இஷாரா செய்து, ஈமான் இஷாரா செய்து அவர்கள் ருக்கு சுஜூது செய்வார்கள். சரி, அப்ப எப்படி இருக்கும்? சுஜூத் ருக்குவை விட இன்னும் கொஞ்சம் தாழ்வாக இருக்கும். அப்ப இதுல இருந்து தெரிகிறது தம்பீர் கட்டி அவங்க வாகனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொன்னா இப்படி தொழுதுட்டு இருப்பாங்க. ருக்கு செய்யும்போது கொஞ்சம் குனிவாங்க, சுஜூது செய்யும்போது இன்னும் நல்லா குனிவாங்க. ருக்குவுக்கு குனிந்ததை விட சுஜூதுக்கு அதிகம் குனிவார்கள். இரண்டுக்கு இடையில வித்தியாசம் காட்டுவதற்காக இது நமக்கு சஹீஹ் அல்புகாரியில முஸ்னத் அஹ்மதுல. அதே போல வகான இத அராத அன் யுஸல்லி அல்ஃபரீதத நஜர ஃபஸ்தக்பல அல்கிப்லத. அப்ப இங்க திருமணமும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். அது என்ன விஷயம்? ஆனா ஃபர்ழு தொழுகையாக இருக்குமே ஆனால் இறங்கி அவர்கள் ஃபர்ழை தொழுதுவிட்டு பிறகு அவர்கள் புறப்படுவார்கள். இப்ப நமக்கு ஒரு பெரிய சிக்கலான ஒரு நிலை. அது என்ன நிலை? நம்ம ரயில்ல போறோம், சரிங்களா? அப்ப இந்தியா போன்ற காஃபிரான நாடுகள்ல ரயில்வே ஸ்டேஷன்கள்ல உங்களுக்கு மஸ்ஜிதுகள் இருக்கிறது கிடையாது. அதே போல ரயில்ல தொழுகிறதுக்காக வேண்டி தனி ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டது இல்லை. எத்தனையோ விஷயத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கறாங்க, அரசாங்கத்துல பிச்சை கேட்கறாங்க, ஷரியத்துக்காக வேண்டி கேட்கறதுக்கு யாருமே நாதி இல்லாம இருக்குது. இஸ்லாமிய உரிமை ஏர்போர்ட்ல முஸ்லிம் தொழுகிறதுக்கு இடம் கிடையாது. அதே போல இன்னும் நிறைய இடங்கள்ல முஸ்லிம்களுக்கு தொழுகிறதுக்கு இடம் கிடையாது. இடம் கிடையில ஏற்கனவே நம்ம நிறைய தூரம் சொல்லியிருக்கிறோம், ஸ்கூல்கள்ல தொழுகிறதுக்கு இடம் இல்ல, கல்லூரிகள்ல இடம் இல்ல, அதே போல பெரிய பெரிய பொது இடங்கள்ல முஸ்லிம்களுக்கு தொழுகிறதுக்கு இடம் கிடையாது. ஆனா இடம் ஒதுக்கீடு மட்டும் வேணுமா சோறு திங்கிறதுக்கு? சரியத்துடைய சுதந்திரம் கேட்டு போராடணும். நமக்கு நாட்டுக்கு சுதந்திரம் நம்ம கிடைச்சிச்சு, என்ன சொல்றது, ஆட்சிக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. நம்ம சரியத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா? கிடைக்கல. ஐயப்ப சாமி போறவன் தாடி வச்சுக்கலாம், அவன் செருப்பு போடாம வரலாம், என்னென்னமோ செஞ்சுக்கலாம், ஆனா ஒரு முஸ்லீம் தாடி வைக்க முடியாது மாட்டேங்குது. ஒரு சில துறைகளை தவிர மற்ற பொதுவான துறைகள்ல முஸ்லீம்களுக்கு அதுக்கு அனுமதி கிடையாது. அதே போல தொழுக நேரத்துல முஸ்லீம்களுக்கு பல விதமான இடைஞ்சல், ஜும்மா தொழுக போறதுல இடையூறு, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். அதனால வாலிபர்களா இருக்கிற நீங்க ஏதாவது இயக்கத்துல இருந்தீங்கன்னு சொன்னா அந்த இயக்க காலங்களுக்கு நீங்க இந்த சிந்தனையை முதல்ல கொடுங்க. நமக்கு தீனுடைய சுதந்திரத்தை முதல்ல கேட்போம், அதுக்கு முதல்ல நம்ம கோரிக்கை வைப்போம், அதுக்கப்புறமா துன்யாவை பத்தி நம்ம முடிவு செய்வோம் சொல்லிட்டு. அப்படி தீனுக்காக வேண்டி கேட்டா எல்லா முஸ்லீம்களும் ஒண்ணு செய்வாங்களா சேரமாட்டாங்களா? செல்வாங்களா சேரமாட்டா? கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன சொல்ல போறோம்? இப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இப்ப நம்ம பஸ்ல நம்ம இறங்கணும்னு சொன்னா பஸ்காரன் நம்ம விட்டுட்டு போயிடுவான். இவரு 90 வரைக்கும் அவன் உட்காந்துருப்பானா? ரயில் உட்காந்துருக்குமா? நிக்குமா? ரயில்லயும் இறங்க முடியாது. இப்ப என்ன செய்யறது? இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இப்ப இங்கேயும் மார்க்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேக்சிமம் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம காபா டைரக்ஷனை கரெக்டா தெரிஞ்சு காபாவை நோக்கி நம்ம தொழுகையை ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறமா ரயில் மாறுதுன்னு சொன்னா அல்லாஹ் ராங்க, அல்லாஹ் போன் பண்ணுவோம், அல்லாஹ் பண்ணிப்பான், சரிங்களா? அடுத்து பாருங்க, واما في صلاه الخوف الشديد فقد سن صلى الله عليه وسلم لامته ان يصلوا رجالا قياما على أقدامهم أو ركبانا مستقبل القبلة أو غير مستقبليها. وقال صلى الله عليه وسلم في رواية البيهقي رحمه الله: إذا اختلطوا فإنما هو التكبير والإشارة بالرأس.
இது நீங்க ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்று பெரும்பாலும் தொழுகை எப்படி பேணப்படுகிறது? ஃப்ரீயா இருக்கும்போது தொழுவோம், வேலையில நுழைந்து விட்டோம் என்றால் தொழுக ரெண்டாவது வேலை முதல்ல. அதே போல ரொம்ப பிஸி ஆயிட்டாலும் மொத்தமா தொழுகையை ஒரு ஓரத்தில் வைத்து விடுவார்கள். இதுதானே இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. இப்படித்தான் பெண்களை பொறுத்தவரைக்கும் இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் எப்படின்னா விருந்தாடி வந்துட்டாங்கன்னா அன்னைக்கு போச்சு, வீட்டுல எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை வந்துருச்சுன்னா அன்றைக்கு ஃபுல்லா தொழுக வாய்ப்பு ஆயிடும், எஸ்கேப் ஆயிடும். இது இன்றைய பெரும்பாலான முஸ்லீம்களுடைய நிலைமையாக இருக்கிறது. அல்லாஹ் சீர்திருத்தம் செய்வானாக. ஆனா இதுக்கு ஒரு இஸ்லாமிய இதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அறவே அனுமதி இல்லை. ஏனென்றால் எதிரிகள் நேருக்கு நேராக நின்று நம்மை தாக்க அவர்கள் தயாராகி தாக்குதலை தொடுத்தாலும் கூட தொழுகையை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி வைக்கவில்லை. புரியுதுங்களா? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதிரிகள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், புரியுதுங்களா, அந்த நேரத்தில் குறைந்தபட்சம் அல்லாஹு அக்பர் என்று கூறி கையால் ஒரு கையால் இஷாரா செய்தாவது அல்லது தலையால் இஷாரா செய்தாவது நீங்கள் தொழுது விடுங்கள். அந்த அளவுக்கும் முடியாத பட்சம், இப்ப உதாரணத்துக்கு அஹ்சாப் யுத்தத்தில் நடந்தது, எதிரிகளிடமிருந்து அம்பு வந்து விழுந்து கொண்டே இருக்குது. ஒரு இடத்துல நின்றோம் என்றால் அல்லது ஒரு நிமிடத்துக்கு கூட நம்ம தடுப்பு செய்யாம அமைதியா நின்றோம் என்றால் அம்பு மேல உழுந்து விடும் என்ற நிலை இருந்தது. அந்த நேரத்தில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் அஸர் மஹ்ரிப் மூன்று தொழுகைகளையும் இஷாவுடைய நேரத்தில் சொல்றாங்க. ஒரு சில நாட்கள், ஒரு மாசம் அந்த போர் நடந்துச்சு, அதுல இடையில ஒரு சில நாட்கள் யுத்தம் கடுமையாக இருந்த போது இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். புரியுதுங்களா? அது போக மற்ற நேரத்திலே இரண்டு விதமான நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. ஒன்று என்ன, எதிரிகள் அங்க கூடாரம் அடிச்சு அவங்க தங்கி இருக்கிறாங்க, போரை எதிர்பார்த்து முஸ்லீம்கள் கூடாரம் அடித்து இங்கே தங்கி இருக்கிறார்கள், போரை எதிர்பார்த்து. இப்ப நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். அப்படி நடத்தும் போது முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கும், நபி அவர்களோடு ஒரு கூட்டம் தொழும். அப்ப அவங்க தக்பீர் கட்டி தொழுவாங்க, ஆயுதங்கள் எல்லாம் ரெடியா வைத்துக் கொண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது ரக்அத்திலிருந்து எழுந்திருக்கும் போது அந்த கூட்டத்தவர்கள் ஒரு ரக்அத் மட்டும்தான் அவங்களுக்கு தொழுக. அந்த ஒரு ரக்அத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த உடனே இவங்க அங்க உட்கார்ந்து சுருக்கமா தஷஹுத் ஓதிட்டு சலாம் சொல்லிட்டு இவங்க போய் பாறால பாதுகாப்புல நின்றுவாங்க. பாதுகாப்புல நின்ற சஹாபாக்கள் நபி அவர்களோடு வந்து இரண்டாவது ரக்அத்திலே சேர்ந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இரண்டாவது ரக்அத் வந்து சேர்றவங்களுக்கு முதல் ரக்அத். இப்ப இவங்க என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்கும் போது அவங்களும் சலாம் கொடுத்துருவாங்க. அப்ப முஜாஹிதீன்களுக்கு சிப்பாய்களுக்கு அதாவது சலாத்துல் ஹௌஃப்ல ஒரு ரக்அத், இமாமுக்கு. அப்ப இந்த விஷயத்தை கவனத்தில் வைக்கணும். என்ன, அந்த மாதிரி ஒரு நேரம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் இமாம் ரெண்டரை காய்ச்சி தொழுவாங்க. ஜுனூஸ் ராணுவங்கள் ஒரு காய்ச்சி தொழுது அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள். அப்ப இந்த அளவுக்கு தொழுகையை வலியுறுத்திய மார்க்கத்தில் இன்று அற்ப அற்ப காரியங்களுக்கெல்லாம் தொழுகை தாமதப்படுத்தப்படுகிறது அல்லது பாழ்படுத்தப்படுகிறது என்றால் இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். எதிரிகளும் முஸ்லிம்களும் ஒருவரோடு ஒருவர் கலந்து விட்டால், அந்த அளவுக்கு சண்டை மூண்டு விட்டால் ஃபைனமாக தக்பீர், தக்பீர் தான் அங்கே அல்லாஹ் அக்பர். அதே போல ஒரு இஷாரா, தலையால இஷாரா செஞ்சால போதுமானது, ஒரு ரக்அத் அந்த அளவுக்கு. அப்புறம் وكان صلى الله عليه وسلم يقول ما بين المشرق والمغرب قبلة. இப்ப கிப்லாங்கிறது எது? இப்ப நம்ம காபத்துல்லால இருந்து ரொம்ப தூரமா இருக்கிறோம். இப்ப யாரு காபாவுக்கு சமீபத்தில் அதற்கு முன்னால் இருக்கிறாங்களோ அவங்க கரெக்டா காபாவும் முன்னோக்கணும். சரி, அதாவது பார்த்திருக்கிறீங்களா காபா, மஸ்ஜித் உல் ஹராம், அதுக்கு நடுவில் காபா. இப்ப மஸ்ஜித் உல் ஹராம்ல உள்ளவங்க காபாவை முழுமையா பின்பற்றணும். இப்ப காபாங்கிறது அந்த கருப்பு போர்வை பொருத்தப்பட்ட அந்த செவ்வகமான அந்த கட்டிடம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்கு அது மஸ்ஜித் உல் ஹராம் என்று சொல்வோம். சரியா, இப்ப அல் மஸ்ஜித் உல் ஹராம்ல தொழுகிறவங்க காபாவை கரெக்டா முன்னோக்கணும். எந்த திசையில இருந்தாலும் சரி, மஸ்ஜித் உல் ஹராம்ல இருந்து காபாவை முன்னோக்கணும். சரி, இப்ப மஸ்ஜித் உல் ஹராமுக்கு பின்னாடி இருக்கிறாங்க ஒருத்தங்க, வெளியில இருக்கிறாங்க, அவங்க எதை முன்னோக்குவாங்க? காபா மஸ்ஜித் உல் ஹராம முன்னோக்குவாங்க. இப்ப மக்காவுடைய எந்த பகுதியில இருந்தாலும் அவங்களுடைய இது அல் மஸ்ஜித் உல் ஹராம். குர்ஆன் நல்லா சொல்லும் பொழுது நேரடியா நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இது யாரை பற்றி அல்லாஹ் சொல்றா, யார் வந்து மக்காவுக்கு வெளியில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்க வேண்டும். சரிங்களா, இப்ப நம்ம இந்தியா போன்ற நாடுகள் இருக்கிறோம், சரியான டைரக்ஷன் நம்ம வந்து காபத்துக்கு காபத்துள்ளாவுக்கு கணக்கு வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு முடியாது. அப்ப நமக்கு என்னன்னு சொன்னா காபத்துல்லா எந்த திசையில இருக்குதோ, இப்ப நமக்கு எந்த திசையில இருக்கு, மேற்கு திசையில இருக்கு. சரி, காபத்துல்லாவுக்கு அந்த பக்கம் போயிட்டு அவங்களுக்கு எந்த திசையில இருக்கும், கிழக்கு திசையில இருக்கும். சரிங்களா, மேற்கு பகுதியில் காபத்து காபாவை விட மக்காவை விட மேற்குல உள்ளவங்களுக்கு காபத்துல கிழக்கு திசையில வந்துடும். அப்ப ஒன்று கிழக்கு அல்லது மேற்கின் பக்கம் முன்னோக்க வேண்டும். மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி கிப்லத்துன். இப்ப ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு முக்கியமான ஹதீஸ், கவனிங்க, குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மஸீரத்தின் அவ் ஸரியத்தின், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தோம். மஸீரா என்றால் ஒரு பயணம், ஒரு டிராவலிங். அவ் ஸரியத்தின் சொன்னா ஒரு சிறு படை, ரெண்டுத்துல ஒன்று ரெண்டு ஒரே அர்த்தம். ஃபஅஸாபனா ஹைமுன், இப்ப சில நேரங்களில் நீங்க பார்த்திருக்கலாம், அதாவது ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி சில ஹில் ஸ்டேஷன்ல பயணம் செய்யறவங்க அவங்கள சுற்றி அப்படியே மேகமாகி போயிடும். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு மேகம் சூழ்ந்து கொள்ளும். இப்ப இந்த நேரத்தில் எப்படி நம்ம கிபிலாவை அடையிறது, கிபிலாவை முன்னோக்கி தொழுகணும்னு வருது, திசையே தெரியலையே. அதே போல ஒரு இருட்டு பயணத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, சரியான இருட்டு, கும் இருட்டுன்னு சொல்றவங்க எதுவுமே கண்ணுக்கே தெரியல, வெளிச்சமே இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலையில் போயிட்டு அதுக்குதான் இங்க இந்த ஹதீஸ். ஒரு பெரிய மேகமூட்டம் வந்தது, அப்ப நாங்க முடிந்த அளவு முயற்சி செய்தோம், கிபிலாவில எங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா தொழுக ஆரம்பித்தார்கள். ஒருவர் தொழும் பொழுது தனக்கு முன்னாடி கோடு கிடித்துக் கொண்டார், எதற்காக வேண்டி, லினஅலம அம்கினதனா, நம்ம தொழுத இடத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. ஃபலம்மா அஸ்பஹனா, கால நேரத்துல பார்த்தா, நதர்னாஹு, நாங்கள் பார்த்தோம், ஃபைதா நஹ்னு ஸல்லைனா அலா ஃபைலில் கிப்லா, அப்ப நம்ம தொழுதது கிப்லாவுடைய திசையில இல்லை என்று தெரிய வந்தது. ஃபதகரனா ஸாலிகலின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இடத்திலே வந்து நாங்கள் இதை கூறினோம், ஃபலம் யுமுருனா பில் இஆதத்தி, நபி அவர்கள் எங்களை திரும்ப தொழும்படி கட்டளை இடவில்லை. வகால் கத் அஜ்ஸஅத் ஸலாத்துக்கும், உங்கள் தொழுகை உங்களுக்கு போதுமானது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால், அப்ப நம்ம ஓரளவுக்கு முயற்சி செஞ்சு இப்படி இருக்கலாம், கிப்லா இந்த திசையில் இருக்கலாம் என்று தொழுதால் போதுமானது. அதுக்காக வேண்டி தொழுகைய இப்ப ரொம்ப பேர் பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னா, தண்ணி இல்ல, டைம் செய்யறதுக்கு வழி இல்ல, தொழுகையை விட்டுட்டேன், ஊருக்கு போனவன மொத்தமா தொழுதுக்கலாம், லோஹர் அசடு மகரிபு ஊருக்கு போனவன, அல்லது மகரிப் ஈஷா எல்லாம் போச்சு, சுபுகம் போச்சு, ஊர்ல இறங்கணும்னு போய் அவசர அவசரமா தக்பீர் கட்டுவேன். இது ஷரியால இப்படி இருக்குதான்னு சொன்னா கிடையவே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப என்ன சரியால என்ன சொல்லப்பட்டிருக்குது, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப உங்களுக்கு உழு செய்யறதுக்கும் தண்ணி கிடைக்கல, டைம் செய்யறதுக்கும் உங்களுக்கு மண்ணு கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கலன்னு சொன்னா நீங்க அதனால தொழுகையை விடக்கூடாது. புரியுதா, அந்த வக்தில அந்த தொழுகையை கண்டிப்பா தொழுதுறணும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில் அவருக்கு பேரு ஃபாத்திது தஹூரைன், சுத்தம் செய்வதற்குரிய இரண்டு அந்த சாதனங்களையும் இழந்தவர். அதனால தொழுக அவருக்கு மிஸ் ஆயிடாது, அவர் கண்டிப்பா தொழுதாகணும். ஒதுவும் இல்லாம டைமமும் இல்லாம அந்த அளவுக்கு தொழுகை கடமையான ஒன்று. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அதே போலதான் ரொம்ப பேரு கிப்லா தெரியல அதனால தொழுகைன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. எங்கேயாவது போய் ஹோட்டல்ல மாட்டிப்பாங்க, வெளியூர்ல பயணம் செய்யறவங்களுக்கு ஆரம்ப காலத்துல ஏற்பட்டிருக்கலாம் அந்த சட்டம் தெரியாம போது. என்னங்க தொழுகலையா, இல்ல கிப்லா எந்த பக்கம் தெரியல, நீங்களும் போகும்போது சொல்லலாதான் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி மொத்தமா தொழுகை நேரமும் போயிடும். கிடையவா? கிடையாது. அப்ப முடிந்த அளவுக்கு அவர் முயற்சி செய்து பார்த்து அந்த நேரத்தில் அந்த தொழுகையை அவர் நிறைவேற்றி விட வேண்டும். அப்ப இந்த சஹாபாக்களுடைய இந்த சம்பவத்தில் இதைத்தான் நபிசுல்லாஹி நமக்கு கற்றுத்தராங்க. எப்படி கிப்லாவை முன்னோக்குவது ஒரு பெரிய ருக்ன், ஆனா அது முடியலன்னு சொன்னா உங்களுக்கு முயற்சி செஞ்சு எப்படியோ நீங்க தொழுதுமே தவிர அடுத்து கிப்லா தெரியும் போது தொழுது கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதற்கு அனுமதி இல்லை. சரி, அடுத்து கவனிங்க, இது நமக்கு ஒரு முக்கியமான சட்டம். இந்த சம்பவத்தை முதல்ல பார்ப்போம், அடுத்து சட்டத்தை பார்ப்போம். வக்கான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி நஹ்வ பைத்தில் முக்கத்தசி அல்லது நஹ்வ பைத்தில் மக்தசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்ட போது அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டிருந்தார்கள். மக்கா இருக்கும் போது சரி, காபத்துல்லா முன்னாடி தான் இருக்கும், ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து உள்ள டைரக்ஷனுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்ப காபாவையே நேரா முன்னோக்குறதா இருந்தா எந்த பக்கம் வேணாலும் நின்று தொழுதுக்கலாம், ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுகணும்னு சொன்னா நீங்க காபத்துள்ளாலேயே அந்த கிழக்கு பக்கம், அதாவது காபத்துல்லாவுடைய மேற்கு பக்கம் போயிட்டீங்கன்னா மஸ்ஜிதுல் அக்ஸா கிழக்கு பக்கம் வரும். அதை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். சரிங்களா? கப்ல அன் தன்ஸில ஹாதிஹில் ஆயா, பின்னாடி வரக்கூடிய கத் நரா தக்ல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா فَلَنُوَلِّيَنَّكَ قِبْلَةً تَرْضَاهَا فَوَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ. இங்க உள்ள வசனம் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தில் 144வது வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுகும் பொழுது ரொம்ப அவங்களுக்கு ஆசை என்ன, முன்னாடி காபா இருக்கு, இப்ராஹிம் நபி கட்டின அந்த காபா இருக்குது, அதன் பக்கம் முன்னோக்கி தொட வேண்டும் என்ற ஆசையாக இருந்தது. அப்ப அதனால வஹி வந்து விடாதா என்று இடையில இடையில அவங்க வானத்தை பார்ப்பார்கள். உமது முகம் திரும்புவதை நாம் பார்க்கிறோம் வானத்தின் பக்கம். இலஸ்தமா, அப்ப இந்த இடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மேலே இருக்கிறான். எங்க இருக்கிறான்? மேலே இருக்கிறான். அப்ப வஹி வரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பாக்குறாங்க? மேல பாக்குறாங்க. வஹி யார்ட்ட இருந்து வரும்? அதுல கூட சந்தேகமா? சத்தமா சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட இருந்து வரும். அப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு நாங்க தான் ஒரிஜினல் அக்மாருக்கு சீல் வாங்கினாங்க சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எங்கேயும் இருக்கிறான். அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் எங்கேயும் இருக்கிறான். கடைசியில இந்த வார்த்தை அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தினுச்சுன்னு சொன்னா சொல்லாக, அதையும் ரொம்ப மோசமான ஒரு சொல்களுக்கெல்லாம் கொண்டு போய் அவர்களை நிறுத்திவிட்டது. அப்படி சொல்லலாமா? அல்லா எல்லா இடங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லா இடங்களையும் அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கிறான். நமக்கு அல்லாஹ் அவனுடைய பார்வையாலும் ஆற்றலாலும் செவியாலும் நமக்கு அருகிலே இருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர, அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டா எல்லா இடத்திலும் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான்னு சொன்னது இது காஃபிர்கள்ட்டிருந்து காப்பி அடிக்கப்பட்ட வார்த்தை இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள். அப்ப அதுல இருந்து தெரியுது, என்ன தெரியுது, இது ரொம்ப, அதாவது மற்ற வசனங்களுக்கு அங்க எங்க அவங்க குழப்பினாலும் கூட இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் ரீதியான ஒரு விளக்கம். அப்ப ஜிப்ரீல் வர்றதை எதிர்பார்க்கறாங்க. ஜிப்ரீல் எங்க இருந்து வராங்க? பூமியில இருந்து வராங்க, ரைட்ல இருந்து வராங்க, லெப்ட்ல இருந்து வராங்க, எங்க இருந்து எதிர்பார்க்கறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி, வானத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். புரியுதுங்களா? நீங்க போய் சொல்லுவீங்களா அவங்க வீடுகள்ல சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? ரொம்ப வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்குலாம் இந்த விஷயமே தெரியாது. அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டா எங்க இருக்கான் தெரியலையே, நீ சொல்லு எங்க இருக்கான் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. அல்லது எங்கேயாவது கதை கேட்டிருந்தாங்க எங்கேயும் இருக்கிறானே அப்படின்னு இருப்பான் சொல்லிடுவாங்க. புரியுதா? நம்ம எந்த ரப்ப தொழுகிறோமோ அந்த ரப்ப எங்க இருக்கிறான் என்று கூட தெரியல என்று சொன்னா அது தொழுகையாகுமா? தொழுகையா? ஆகவே கண்டிப்பாக நாம் திருப்புவோம் உங்களை, வள்ளி என்ன, கண்டிப்பாக திருப்புவோம் உங்களை கிப்லசன் அந்த திசைக்கு, எது சர்வாஹா எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ. வள்ளி ஆகவே நீங்கள் திருப்பி விடுங்கள் உங்களது முகத்தை, யாரை பார்த்து நேரா க வந்து நபியை பார்த்து நேரடியா, உனது நம்ம கண்ணியமா சொல்லும் போது உங்களது சொல்லுவோம், பண்மைக்கு சொல்லதா இருந்தா கும் என்று வரும். அடுத்து பின்னாடி அதே ஆயத்துல பாத்தீங்கன்னா பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுடைய சத்ர், சத்ர என்று சொன்னா அந்த பகுதி, புரியுதுங்களா? புரியல என்று சொன்னா இப்ப வள்ளி வஜ்ஹக்கல் மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லிட்டா பெரிய சிரமத்துக்கு உம்மத்து ஆளாயிரும். மஸ்ஜிதுல் ஹராம் இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்ரு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம், நேரடியா வள்ளி என்பதை அல் மஸ்ஜிதுல் ஹராமோட சேர்க்கல, அப்படி சேர்த்திருந்தா உம்மத்து பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கும். என்ன கண்டிப்பா டைரக்ட் உங்களுக்கு கபா மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் நம்முடைய திசை இருக்கணும். இங்க நிக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி இருந்தாலும் நம்ம தொழுகை வீணா போயிருக்கோம். அல்லா நம்ம மேல கருணை உள்ளவன், அப்படி ஆக்கல அந்த திசையின் பக்கம் முன்னோக்குங்க. நீங்க அதை விட்டு தூரமா இருந்தீங்கன்னு சொன்னா மஸ்ஜிதுல் ஹராம் எங்க இருக்கு, மக்கால இருக்கு, மக்காவை பார்த்து நீங்க தொழுதா போதும். புரியுதுங்களா? இந்த வசனம் இறங்கின உடனே இஸ்தக்பலல் காபா, காபாவின் பக்கம் நபி அவர்கள் முன்னோக்கி கொண்டார்கள். இது எங்க இறங்குது இந்த வசனம்? மக்கால இறங்குச்சா? மதீனால இறங்குச்சு. எங்க இறங்குச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஏக்கத்தோட மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போய் 18 மாதங்கள், எத்தனை மாதங்கள், மாதங்கள் அந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்துதான் தொழுது கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த வசனம் இறங்குது. எங்க இறங்குது? மதீனால இறங்குது. சரியா? மதீனால குபால இறங்கல, மஸ்ஜித் நபவியில தான் இறங்குது. அந்த குபா சம்பவம் பின்னாடி வரும், அடுத்த வரியில வருது. குபாவுக்கு என்ன சிறப்பு, என்ன ஒரு வரலாற்று அந்த குறிப்பிடுங்கிறதுக்கு இறங்கிருச்சுங்களா? இப்ப ஃபபைனமன் நாஸு பி குபா ஃபி ஸலாத்தி ஸுப்ஹி இத் ஜாஅஹும் ஆதீன். ஹைர், இந்த வசனம் இரவு தொழுகையில அல்லது இரவு தொழுகைக்கு பிறகு, அது இரவு இஷா தொழுகைக்கு பிறகு இறங்கியிருக்கு. இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியா ஓதி காட்டிட்டாங்க. ஒருத்தர் வந்துட்டார், எங்க வீட்டுக்கு வந்துட்டார், அவருடைய வீடு குபால இருந்துச்சு. வந்தா அங்க பார்த்த மக்கள் எல்லாம் பழைய கிப்லாவை பார்த்து, பழைய கிப்லா இது அல் மஸ்ஜித் அக்ஸாவை பார்த்து தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஃபகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் உன்ஸில அலைஹி லைலத குர்ஆன், இன்று இரவு நபி அவர்கள் மீது குர்ஆன் இறக்கப்பட்டது. ஒரு வசனத்தையும் குர்ஆன் சொல்லலாம், வசனம் இறக்கப்பட்டது. வகத் உமிர யஸ்தக்பிலல் காபத, அந்த வசனத்திலே காபாவை முன்னோக்க வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டிருந்தது. அலா ஃபஸ்தக்பிலூஹா, எனவே நீங்கள் காபாவை முன்னோக்கி தொழுங்கள் அப்படின்னு அந்த வந்தவர் சொன்னாரு. வகானத் வுஜூஹுமின ஷாம், அவர்களுடைய முகமோ ஷாம் திசையை நோக்கி இருந்தது. அப்படியே சுற்றினார்கள், அவர்களது இமாமும் அப்படியே சுற்றினார். அவர் மக்கள் அனைவர்களையும் கிப்லாவை முன்னோக்கும்படி செய்தார். இந்த சம்பவத்தை திரும்ப ஒரு தடவை சுருக்கமா சொல்ற, கவனமா கேளுங்க. இரவுல இந்த வசனம் இறங்கியது, மாற்றப்பட்டது, அங்கிருந்து சஹாபாக்களுக்கு தெரிந்துவிட்டது, குபாவிலே இருந்த சஹாபாக்களுக்கு செய்தி சேரவில்லை. இரவிலேயே சுபுகு தொழுகையிலே, இரவு தொழுகையிலே நபியோடு இருந்த ஒரு சஹாபி அங்கிருந்து வந்து அங்க தொழும்போது பார்த்தால் அவர்கள் ஷாமை முன்னோக்கி கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபி கூறுகிறார், குர்ஆன் வசனம் நபிக்கு இன்று இரவு இறக்கப்பட்டது, அதிலே நபி அவர்கள் காபாவை முன்னோக்கும்படி கட்டளையிடப்பட்டார்கள், எனவே நீங்கள் காபாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று சொன்னவுடன் எல்லா முஸ்லிம்களும் திரும்ப, இமாமும் திரும்ப, மக்களை கிப்லாவை முன்னோக்கும்படியாக நிற்க வைத்து இமாம் தொழுகையை நடத்தி முடித்தார். சம்பவம் எல்லாருக்கும் புரியுதா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்கும் அவசியமான இன்னும் சில விஷயங்கள் அவசியமானதா இருப்பதனால இதை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்றோம். குறிச்சுங்க. நம்பர் ஒன்னு என்ன அப்படின்னா, மார்க்க விஷயத்தை ஒருவர் ஒரு அடிப்படையோடு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறார், ஆனா அந்த விஷயத்தை, அந்த விஷயம் மாற்றப்பட்டதுன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு ஏற்கனவே தெரிந்த இல்மின் படி அவர் செய்தால் அந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்வான். அவருக்கு அடுத்து அந்த விஷயம் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு தெரியும் பொழுது அவர் தன்னை மாற்றிக்கொண்டால் போதுமானது. அதனால அந்த தொழுகை அல்லாஹ் வீணாக்கிட மாட்டான். புரியுதுங்களா? ஓகே. உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அந்த சட்டத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இரண்டாவது விஷயம் என்ன? சஹாபாக்கள் நபி தோழர்கள் யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க, நல்லவங்க, தீனை மாற்றி சொல்ல மாட்டார்கள், தன் இஷ்டத்துக்கு குட்டு அடிக்க மாட்டாங்க. எப்படி இன்னைக்கு அப்படிலாம் பேசுறாங்க? ஏதோ அவங்க சொல்லிருப்பாங்க என்பது இந்த வசன இந்த சமூகத்திலிருந்து நமக்கு புரிய வருது. ஏன் அப்படின்னா, வந்தவரும் ஒருத்தர், அவரு பின்னாடி இருக்கிறாரு, யாருமே தெரியாது முன்னாடி நின்று தொழுகிறவங்களுக்கு. நீங்க முதல்ல தொழுகையை முதல்ல முடிச்சுப்போம், அதுக்கப்புறமா அவர் யாருன்னு கேட்போம், அவர் பேரை கேட்போம், அவர் அத்தா பேரை கேட்போம். நீ கண்டிப்பா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டியா? இங்க நாங்க போய் கேட்டுட்டு வருவோம். அது எப்படி அறிவுக்கு ஒத்து வரலையே? எப்படி வந்து அந்த இரவுல உடனே ஒரு வசனம் இவ்வளவு பெரிய விஷயம், 18 மாசமா முன்னோக்கி இருந்த கிபிலா எப்படி ஒரு ராத்திரில மாறி இருக்கும்? இது அறிவுக்கு ஒத்து வருதா? இது லாஜிக்கு ஒத்து வருதா? அப்படின்னு ரசூல் சல்லல்லாஹு இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் உடனே தூதர் அனுப்பி சொல்லிருக்கணுமே. தொழுகிறது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம், இதுல எப்படி ரசூல் அலட்சியமா இருந்திருப்பாங்க? இதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வருதா? இதெல்லாம் இன்னைக்கு உள்ள அறிவாளிகள் அறிவாளிகள் பக்கத்தில் ஒரு பிராக்கெட் போட ஒரு கேள்வி போட்டுருக்கு. என்ன இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சுங்கிறது இப்ப புரிய வருதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி பேசுறது எந்த விஷயத்திலேயா இருக்கட்டும், ஒரு சஹாபி வந்து சொல்றாரு அவ்வளவுதான், மக்கள் எல்லாம் உடனே அப்ப அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுலுன், சஹாபி சொல்லிவிட்டால் அதற்கு மேல் மறு பேச்சு பேசக்கூடாது என்று மார்க்கறிஞர்கள் யோகவித்து ஒருத்தர் கூட அதுக்கு மாற்றம் பண்ணாம இது நாள் வரை இந்த உம்மத்துல சொன்னது உண்மை என்பதும் அதுதான் சரி என்பதும் உங்களுக்கு புரிய வருதா இல்லையா? இன்னைக்கு குரான் சொன்னாங்கிற பேர்ல சஹாபாக்களை தூக்கி ஓரம் தள்ளி விட்டு தங்களை முற்படுத்தி பேசுறது எவ்வளவு பெரிய வழிகேடு. புரியுதுங்களா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? தெளிவா புரியுதா இல்லையா? இப்ப வந்து ஒரு சஹாபி சொன்னார், எது இது சாதாரண விஷயமா? இது கிபிலா மாத்த போடக்கூடிய விஷயம், இது ஜாயிஸ் ஜாயிஸ் இல்லங்கிறது இல்ல. அப்படிப்பட்ட விஷயத்துல தொழுகையில வந்து நடக்கிறது செயல்பாடு செய்யறதுனா குடும்பம் கூடாதா? கூடாது. சில அவசியமான நிர்பந்தங்கள் இருந்தாலே தவிர அந்த மாதிரி மொத்தமா டைரக்ஷனே மாறுது. சஹாபாக்கள் மாறாங்க ஒருத்தர் சொன்னதை வச்சு. புரியுதுங்களா? அப்ப நபி தோழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பக்கம் அறிவிப்பு போய் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல நம்ம இன்னொரு அறிவிப்பாளர் இருந்தாதான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு இந்த மாதிரி அறிவாளிகள்ல இவங்க கூட்டத்திலேயே இன்னும் கொஞ்சம் அதிகமா டெவலப் ஆகி போய் இவங்களும் இப்ப அந்த படிக்கு காலை வச்சுட்டாங்க. என்ன படி அப்படின்னு சொன்னா, இது மத்தவங்க விஷயத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் என்ன சொல்றாங்கன்னா, சஹாபியே அறிவிச்சாலும் ஒரு சஹாபி அந்த அஜீஸ் அறிவிச்சிருந்தா அது கொஞ்சம் அப்படித்தானா? ஒரு 2, 3, 4, 5, 10 நிறைய பேர் சேர்ந்து அறிவிச்சிருந்தா அது வந்து கொஞ்சம் வெயிட்டா? அப்ப இதை கொண்டு போய் எங்க வைப்பீங்க நீங்க? புரியுதா உங்களுக்கு? இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட வழிகெடுக்கக்கூடிய சிந்தனை. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாரு நபியை பார்த்தார்கள் பழகினார்கள் என்று உறுதி செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் மட்டும் தனியா ஒரு செய்தியை சொன்னால் சரி, ரசூலுல்லாவை நான் இப்படி பார்த்தேன் என்று, அதற்கு மாற்றமா பல சஹாபாக்களுடைய கருத்து இருந்தாலும் சரி, நாம் என்னதான் செய்யணும்? என்ன செய்யுங்க சொல்லுங்க. நபியை பார்த்தேன், நபி என்னிடம் சொன்னார்கள் என்று ஒரு சஹாபி சொன்னாங்க பாத்தீங்களா, அதை தான் நம்ம ஏத்துக்கணும். அதே போலதான் அடுத்து உள்ள தாபியங்களும் அந்த ஹதீஸ் அவங்களுக்கு கிடைக்காம கருத்து சொல்லியிருந்தா அதற்கு பின்னாடி காலத்தில் ஹதீஸுகள் கோர்வை செய்யப்பட்டதற்கு பிறகு, தரம் பார்த்து கோர்வை செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு சஹாபி நபியை இப்படி செய்யும்படி பார்த்தார்கள், நபி இப்படி சொல்லும்படி கேட்டார்கள் என்று ஒரு சஹாபியிடமிருந்து சனது சஹீஹோட நமக்கு ஒரு ரிவாயத்து சாபித்தாகி கிடைத்து விட்டால் அதுக்கு மேல மறுபேச்சுக்க இடமே கிடையாது. இந்த விஷயம் தெள்ள தெளிவா இந்த சம்பவத்திலிருந்து புரியுதா புரியலையா? இதுவும் புரியலன்னு சொன்னா நான் இதுக்கு மேல புரிய வைக்க முடியாது. இப்ப கவனிங்க, ரெண்டு விஷயம் ஆச்சா, மூணாவது ஒரு விஷயம் நம்ம புரிய போறோம். இந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க கூட சில நேரத்தில் அந்த மாதிரி நடந்துரும். அது என்ன, இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோமா, நீங்க எல்லாம் இப்படி பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, வெளியில இருந்து வந்தவர் அவசரமா தக்பீர் கட்டும் பொழுது எந்த பக்கம் பார்த்து தக்பீர் கட்டிடுறாங்க, எங்க பார்த்து, இந்த பக்கம் பார்த்து தக்பீர் கட்டிடுறாங்க. அப்ப நம்ம சொல்றோம் இல்லங்க கிபிலா இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் சொல்லி. அப்ப அவர் என்ன செய்யறாரு, பொதுவா பொத்துரு கைய விட்டுட்டு அப்படியான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பி அல்லாஹ்வுக்கு பார்த்து கட்டாரு. இது கூடுமா அப்படின்னா இது கூடாது, இது தவறான செயல். சரியான செயல் என்ன, தக்பீர் கட்டிட்டாரு, இப்ப நம்ம சொல்றோம் கிபிலா இந்த பக்கம் இல்லங்க அந்த பக்கம் சொன்னா, தக்பீர் கட்டின நிலையோட அவர் திரும்பி தொழுகையை தொடரணும். மனசுல என்ன கம்மியான தொழுகையாக்குகிறார்கள். உங்களது அமல்களை நீங்கள் வீணாக்காதீர்கள், ஆரம்பித்த அமலை நீங்க வீணாக்க விடாதீர்கள். இப்ப இந்த சட்டம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப எங்கேயாவது நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போயிருக்கீங்க, எங்கேயாவது மாமியார் வீட்டுக்கு போயிருக்கீங்க, மாமியார் இங்க புது வீடு கட்டி போயிருக்கிறாங்க, அங்க போன இடத்துல வீடு சரியா கிபிலா தெரியல, டக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுதீங்க, அங்க இருந்து உங்க ஒய்ஃப் வந்தாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி கிபிலா இந்த பக்கம் இல்லங்க இந்த பக்கம், அப்படியா நீ இது முன்னாடியே சொல்லக்கூடாதா, நீ என்ன நீனு ஒரு முசல்லா போட்டு வச்சிருக்க கூடாது, உனக்கு தெரியாது அப்படின்னு அங்க பயன் பண்ணிட்டு இருக்கலாமா? பெரும்பாலும் என்ன நடக்குது, இதுதான் நடக்குது. ஆனா அது கூடாது. என்ன செய்யணும், அவங்க ஒண்ணு நம்மள உடம்பு பாடு திருப்பி வச்சாங்கன்னு சொன்னா சரி, இதுவே ஷாப்பியா இருந்தாங்கன்னா தொட்டா உடம்பு முடிஞ்சுன்னு தொட மாட்டாங்க, வேற அது வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை பின்னாடி உதவி வச்சாங்களா என்ன. அதனால நம்ம வந்து அதை பத்தி கவலை இல்லை, அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த டைரக்ஷன் பக்கம் நம்ம திரும்பிக்கணும். ஹதீஸின் வெளிச்சத்திலே தெரிந்து கொண்டோம். இரண்டாவது அல் கியாம் சொல்லுங்க, காம யகூமு கியாமன், கியாம் என்றால் நிற்குதல், சரிங்களா? இதிலிருந்து வந்ததுதான் கியாமா, யோமுல் கியாமா, கியாமத்து நாள், சரியா? ஏன் கியாமத்து நாளுக்கு கியாமா என்ற பேர் வந்தது? அல் கியாமானே அந்த நாள்ல எல்லாருமே நிப்பான். எவ்வளவு நேரம் நிக்கணும், 50,000 வருஷம், ஒரு நாள் 50,000 வருஷம். அந்த மாதிரி எத்தனை நாள் எல்லாம் நிக்க வைக்கிறான்னு தெரியாது. அதனால அந்த நாளுக்கே பேர் எல்லாம் எப்படி வைத்தான், நிற்கும் நாள், யோமுல் கியாமா, சரியா? கவுனிங்க, وكان صلى الله عليه وسلم يقف فيها قائما في الفرض والتطوع ائتمارا بقوله تعالى وقوموا لله قانتين. اللهم صل على نبينا محمد. இது எத்தனாவது வசனம்? இது சூரத்துல் பக்ராவுடைய 238வது வசனம். وقوموا لله قانتين. நபி அவர்கள் தொழுகையிலே சலாத்திலே நின்றவர்களாகத்தான் தொழுவார்கள், ஃபர்து தொழுகையிலும் நஃபில் தொழுகையிலும். இத்திமாரன் கட்டுப்பட்டவர்களாக, பணிந்தவர்களாக, எதற்கு, பிகவுலிஹி தஆலா, அல்லாஹ்வின் கட்டளைக்கு பணிந்தவர்களாக, அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று செயல்படுத்தியவர்களாக. அந்த அல்லாஹ்வின் கட்டளை என்ன, வகூமு லில்லாஹி கானிதீன், வகூமு நீங்கள் நில்லுங்கள், இது கட்டளை வார்த்தை, எல்லாரையும் பார்த்து, காம கூமிலிருந்து கமாண்டிங் வேர்ட் அம்ரு, கூமு நீங்கள் நில்லுங்கள், லில்லாஹி அல்லாஹ்விற்கு, அல்லது அல்லாஹ்விற்கு முன், கானிதீன் பணிந்தவர்களாக, நீங்கள் அல்லாஹ்விற்கு முன் பணிந்தவர்களாக நில்லுங்கள். எந்த விஷயத்தில் நிக்கிறது, தொழுகையினுடைய விஷயத்தில். அப்ப இந்த கட்டளை ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு அப்ப தொழுகையில தியாம் நிலை என்பது கட்டாய கடமையாக ஆகிவிட்டது. அதாவது சஃபர்ல போகும் பொழுது நஃபில் தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாகனத்தின் மீது தொழுது கொண்டிருந்தார்கள், சரியா? வஸன்னலி உம்மதிஹி அன் யுஸல்லு ஃபில் கௌஃபி ஷதீதி அலா அக்தாமிஹிம் அவ் ருக்பானன். அல் கௌஃப் அஷ்ஷதீத், கடுமையான பயம் சூழ்ந்திருக்கின்ற தருவாயிலே நபி அவர்கள் தனது உம்மத்துக்கு நடைமுறைப்படுத்தினார்கள், காண்பித்துக் கொடுத்தார்கள். சன்ன என்றால் காண்பித்துக் கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள், சுன்னத்தாக்கினார்கள். எதை சுமத்தாக்கினார்கள்? ஐயோ சல்லு, அவர்கள் தொட வேண்டும். கடுமையான பயம் ஏற்படும் சூழ்நிலையிலே அது அப்தாமிகம் நடந்து கொண்டு நீங்க ஒரு இடத்துல நின்றா எதிரிகள் வந்து தாக்கிடுவாங்க, இருந்தா நீங்க நடந்து கொண்டே தொழுது கொள்ளுங்கள். அவருக்கு பானன் அல்லது வாகனித்துக் கொண்டே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். கமா சட்டமா முன்னாடி நம்ம இதை பத்தி விரிவா சொல்லி இருக்கிறோம். சரி, இந்த வசனம் எங்க வருது? சூரத்துல் பக்கரால பாருங்க, ஹாஃபிழு அல ஸலவாதி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். ஹாஃபிழு, பேணுங்கள். அல ஸலவாத், கிளி சும்மா இருக்க மாட்டேங்குது. ஹாஃபிழு, பேணுங்கள். அல ஸலவா, தொழுகைகளை. அல்லாஹு அக்பர், இந்த வார்த்தையை பாருங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தொழுகைகளை, கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள் தொழுகையின் விஷயத்திலே. இவ்வளவு வருத்தம் பார்த்தீங்களா, ரொம்ப மோசமா போச்சு இன்னைக்கு தொழுகையில் எல்லாம் பாதுகாக்கணும். ரொம்ப ரதியெல்லாம் வந்து தங்களது கவர்னர்களுக்கு தபால் எழுதுறாங்க. கவர்னர்களே, கவனமா கேட்டுக்குங்க, எனக்கு உங்களோட உள்ள பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை தொழுகைதாங்க. இந்த தொழுகையை ஒழுங்கா தொழுதுக்குங்க, மக்களுக்கு ஒழுங்கா தொழ வைங்க. இதை நீங்க நிறைவேற்றினீர்கள் என்றால் மற்றதெல்லாம் கரெக்டா செய்வீங்க. இதுல நீங்க கோட்டை விட்டா மற்றதெல்லாம் கோட்டை விடுவீங்க. புரியுதா? ஃபைன் ஹிஸ்தும், நீங்கள் பயந்தால், எதிரிகள் உங்களை தாக்கி விடுவார்கள் என்று பயந்தால், ஃபரிஜாலன், இந்த இடத்துல ரிஜால் என்பது ராஜில் உடைய பன்மை, நடந்தவர்களாக, அவர் குபானம் அல்லது வாகனித்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள். அமின்தும், உங்களுக்கு பயம் போய்விட்டால், நிம்மதி அடைந்து விட்டால், அல்லாவை நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்கள். எதனால இந்த விஷயத்தை அல்லா சொல்றான் என்று உலமாக்கள் சொல்றாங்க? இப்ப அந்த மாதிரி தொழுகையை வந்து அந்த நேரத்தில் நம்ம முழுமையான ருக்குன்களை பேணி தொட முடியல. அப்போ உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக தொழுகை முடிந்தவுடன் அல்லாவை ஜிக்ர் செய்து கொள்ளுங்கள். கமா அல்லமக்கும், குர்ஆன்ல பல இடத்துல இந்த கமா என்பது தலீலுடைய அர்த்தத்தில் வரும். அதாவது ஏனென்றால், அல்லா உங்களுக்கு நீங்கள் அறியாததை எல்லாம் கற்றுக் கொடுத்தானே, அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாவை ஜிக்ர் செய்யுங்கள். புரியுதுங்களா? சரி, அப்ப நஃபில் தொழுகையில உட்கார்ந்து தொழுகலாங்கிறது தெரியுது வாகனத்துல போகும் பொழுது. அதே போல ஃபர்தான தொழுகையில நம்ம கண்டிப்பா நின்று தொழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். சரி, போர்ல நடக்கும் பொழுது, போர்ல இருக்கும் பொழுது நம்மளால நின்று முழுமையா தொழுக முடியலன்னா நடந்து தொழுகணும். அதுக்கும் முடியலன்னு சொன்னா பயணம் செஞ்சுக்கிட்டே தொழுகணும். அதுக்கும் முடியல அப்ப என்ன செய்யணும்? முன்னாடி சொன்னமே, தம்பீர் சொல்லிட்டு தலையை மட்டும் அசைச்சாவது தொழுது விட வேண்டும். இப்ப பாருங்க, கடைசி காலத்தில் அவங்க நோய்வாய்ப்பட்ட போது, எந்த நோயில அவர்கள் மரணித்தார்களோ அந்த நோய்வாய் காலத்தில் எந்திரிக்க முடியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உட்கார்ந்து தொழுதார்கள். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? பரந்த தொழுகையும் முடியலன்னு சொன்னா உட்கார்ந்து தொழுகலாம். وصلناها كذلك مرة أخرى قبل هذه حين اشتكى وصلى الناس وراءه قياما فأشار إليهم أن اجلسوا فجلسوا فلما انصرف قال إن كنتم آنفا لتفعلون فعل فارس والروم يقومون على ملوكهم وهم قعود فلا تفعلوا إنما جعل الإمام ليتم به فإذا ركع فاركعوا وإذا رفع فارفعوا وإذا صلى جالسا فصلوا جلوسا أجمعوا. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த இறுதி நாட்கள்ல அவங்களுக்கு உடல் நிலை மோசமாயி அவங்களுக்கு சுகவீனம் ஏற்பட்ட போது உட்கார்ந்து தொழுதாங்க. பின்னாடி மக்கள் எல்லாம் நின்று கொண்டு தொழுதார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃஅஷார இலைஹிம், எல்லாம் உட்காருங்கன்னு சொல்லி இஷாரா செஞ்சாங்க. சரியா, எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் இடையில இங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? இப்ப தொழுகையில இந்த மாதிரி அவசியம் ஏற்பட்டால் இஷாரா செய்து கொள்ளலாம். சில பேர் நினைச்சாங்க, இந்த கையை கட்டி இருக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அவ்வளவுதான். கியாமத்தே வந்தா கூட அதுதான் அவர் வந்து அப்படித்தான் தொழுகணும்னு நினைச்சுக்கிறாரு.
ஆனா எங்க ரசூல் அனுமதி கொடுத்தாங்களோ அங்க அனுமதிய நம்ம கண்டிப்பா பின்பற்றி ஆகணும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த பக்கம் தொழுது இருக்கிறாரு, கதவை தெரியாம கூட்டிட்டாரு, ஒருத்தர் வந்து கதவை டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. நான் ஆரம்பிச்ச அந்த நேரத்துல சில பேருக்கு தப்பா ஓவரா கூடி போயிடும். நான் ஆரம்பிச்சதை விட்டுருவேன்னு சொல்லி நின்று அவரை அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு அவருக்கும் பொறுமை இருக்காது. அவருக்கும் சரி என்ன நடக்கும் தெரியாது, ஒருத்தர் பாத்ரூம்ல இருக்கிறாரா இங்க இருக்கிறாரு சக்கராச்சாரம் எதுவுமே அட்டி அட்டி நடிப்பாங்க. இது வந்து பொதுவா இந்தியன்ஸ் உடைய பழக்கம் என்னன்னு சொன்னா இந்த நோ வெயிட்டிங். ஆனா இது வந்து இஸ்லாம்ல கூடவே கூடாது. பெரும்பாலும் இப்ப அதிகமா சொல்றதுன்னா நீங்க வீட்டுக்கே போனாலும் உங்க ஒய்ஃப் அங்க இருந்தாலும் நீங்க அங்க போனவன ராஜா மாதிரி கதை ஓங்கி அடிச்சுட்டு அடுத்த செகண்ட்லயே திறக்கலன்னா யாண்டி உனக்கு அறிவு இருக்கா நான் வர்றேன்னு நீ திறக்கலையே அப்படின்னு சொல்லி சண்டை போடலாமா? அது பெரிய முட்டாள்தனம். ஒரு தடவை பெல் அடிச்சுட்டு அல்லது கதவை தட்டிட்டு அல்லது சத்தமா அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை தட்டுங்க, அதுக்கப்புறமும் சத்தம் வரலையா முன்னாடியை விட இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமா வெயிட் பண்ணுங்க. முன்னாடி மூணு நிமிஷம் வெயிட் பண்ணீங்களா, இப்ப ஆறு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா கதவை தட்டுங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, அநியாயம் இல்லாது பாத்ரூம்ல போயிருக்கலாம், தக்பீர் கட்டிருக்கலாம், ஏதாச்சும் சமையல் நேரத்துல படிச்சுட்டு இருக்கலாம், ஏதாவது செஞ்சுட்டு இருக்கலாம், அப்படியே போட்டுட்டு வந்து இவருக்கு கதவை திறந்துருந்தாங்க. இது என்ன சுவிட்ச் போட்டா ஓடுறதுக்கு என்ன ஃபேன் ஆகுது, மனுஷன் தானே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய மோசமான கலாச்சாரம். கண்டிப்பா வெயிட்டிங் பண்றதை நம்ம பழகிக்கணும். என்ன செய்யறாங்க இந்த மாதிரி இல்லாம பெரும்பாலான நேரத்தில் இப்படி செய்யறதுனால நமக்கு வர செய்திகள் சொன்னா மனைவி மரணம் சட்டம் தெரியுது இல்லையா, பொத்துன்னு கட்டின தண்ணீர் அப்படியே விட்டுவிட்டு வந்து கதவை திறக்கிறதாக ஆகிப்படுது. இது வேற பொறுமையா கோமா நான் எத்தனை தடவை கதவை போட்டு தட்டுறது திறக்க மாட்டேங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு திறக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கதவை திறக்கணுங்கிற அவசியமே கிடையாது. விருப்பப்பட்டா திறக்கலாம், விருப்பப்பட திறக்காம கம்முன்னு உள்ளாரே உட்காந்துக்கலாம். தப்பே கிடையாது, ஒரு பிரசன்ட் இது கூட தப்பு கிடையாது. உங்க சொந்த வீடா இருந்தா வேற விஷயம், மனைவி நீங்க வந்த வீட்டுக்கு தானே போகணும், வேற வீட்டுக்கு போக முடியாது. நீங்க பக்கத்துக்கு அப்படி உட்கார முடியும். இப்ப சொன்ன பாருங்க ஒரு ஹதீஸ் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட ஒரு வீட்டுக்கு போறாங்க. நமக்கு நடந்தா இன்னைக்கு எப்படி என்ன ஆகுது, நம்ம எல்லாம் என்ன ஆயிருப்போம், ஃபயர் ஆயிருப்போம், எப்படி ஃபயர் ஆயிருப்போம். அதுல வேற அது பெருமை வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன நடந்துச்சு பாருங்க, பெரிய பெரிய தோழர்கள் இருக்கிறாங்க, ரசூல்லா போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லு. ஒரு தடவை அஸ்ஸலாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தாமதிக்கிறாங்க. ரெண்டாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா தாமதிக்கிறாங்க, பதில் வரல. மூணாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் பதில் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிடுறாங்க. அத்தா ஒருத்தர் அவசர அவசரமா வீட்டுல இருந்து ஓடி வர்றாரு, ஓடி வந்து பாதியில புடிச்சுக்கிறாரு, யார சூழல்லாம் கோச்சிக்கிட்டீங்களா போயிட்டீங்களே அப்படிங்கிறாப்ல. விஷ்ணு கோபித்துக் கொள்ளவில்லையே தோழரே அப்படிங்கிறாப்ல, ஏற சூழ்நா நீங்க அடுத்து சலாம் சொல்ல போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. கேக்குறது புரியுதா, நீ கோபிக்கலன்னு சொன்னா இன்னும் ஒரு தடவை எனக்கு சலாம் சொல்லிருக்கலாம்ல, இன்னும் ஒரு தடவை சலாம் சொல்லிருக்கலாம்ல, நீங்க ஏன் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. மூன்று தடவை சொன்னதுக்கு பிறகு பதில் வரலனா திரும்ப போக சொல்லிருக்கிறாங்க, அதனால தாங்க திரும்ப போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு, கவனமா கேளுங்க, இடையில விட்டக்கூடாது பாயிண்ட்ஸ், அதான் நீங்க பிடிக்கணும். அப்ப திரும்ப போ அல்லாஹ் சொல்லிட்டா அதனால நாங்க திரும்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குளித்து அவருடைய தலையில் வந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கிறது, அப்படியே ஈர தலையா இருக்குது. அவரை பார்த்துட்டு சொன்னார், நாங்கள் உங்களை அவசரப்படுத்தி விட்டோமோ அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் நீ முதல் தடவை சொன்னப்பே குளிச்சு முடிச்சுட்ட சரியா, ஆனா நான் வந்து கதவை திறக்கல, ரெண்டாவது தடவை சொன்னப்பையும் நான் ரெடியா தான் இருந்தேன் கதவை திறக்கல, மூணாவது தடவை சொன்னப்பையும் கதவை திறக்கல நான் ரெடியா தான் இருந்தேன் அப்படின்னு நம்மள மாதிரி ஆளுகிட்ட சொல்லிதான் பொத்துன்னு போட்டு என்ன உனக்கு கொழுப்பு இருக்கும், என்ன உனக்கு வந்து தென்னாவட்டு என்ன எவ்வளவு பெரிய ஆளு, என்ன பாக்குறதுக்கு எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றாங்க, நான் வந்திருக்கிறேன் உனக்கு இதை வேற சொல்லி வேற காட்டியான்னு அடுத்த பேச்சை முடிக்கிறதுக்குள்ளாரியா எல்லாமே சொல்லாலையும் செய்தாலையும் செஞ்சு காட்டியிருப்போம். செஞ்சிருப்போமா செஞ்சிருக்க மாட்டோம்? அவ்வளவு அவசரக்காரங்களா இருக்கிறோமா இல்லையா? நம்ம சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா? கொஞ்சமாச்சு ஃபீலிங்ஸ் வருதா இல்லையா? நம்ம செய்யற மிஸ்டேக் ரசூல் சல்லல்லாஹு பொறுமைக்கு இடையில ஒப்பிட்டு பார்த்து வருதா இல்லையா? யூசுப் வாட் ஹேப்பன்? ஓகே, கொஞ்ச நேரத்தில் வந்து கவலைப்படாங்க டீ. சில பேருக்கு அந்த கவலையா இருக்கு, என்னடா அதிர்த்து அந்த கதை மாதிரி இந்த டீ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கதைன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய புலவர் வீட்டுக்கு வாசல்ல வந்துகிட்டு, செல்வந்தரே தனவந்தரே நீங்களாகப்பட்டவர்கள் அப்படியாகப்பட்டவர்களாக இருக்கும், இப்படியாகப்பட்டவர்களாக இருக்கும், வள்ளலாகும் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கும் புகழ ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன செய்யறாரு, இந்த பெரிய தனவந்தர் ஒரு வேலையால் பேர சொல்லி, ஏய் புலவர் வந்திருக்கிறாரு பிரியாணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. புலவருக்கு ஆஹா பிரியாணி கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் புலவர சொல்ல, ஏ புலவர் வந்து சிக்கன் பிரியாணி தந்தூரி கொண்டு வாங்கிறாரு, இப்படியே ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் ஏ புலவருக்கு வெள்ளி காசு கொண்டு வா, தங்க காசு கொண்டு வந்து இவர் இங்கே ஏத்த ஏத்த அவர் அங்க ஏத்திக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில புலவர் உட்காம நிறம புகழ்ந்து பார்த்து கடைசியில ஒண்ணுமே வந்த பாடு காணும், சலைச்சு போய் உட்கார்ந்துச்சாரு, தண்ணி கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில சரி என்ன புலவர் நான் உள்ளார போட்டுமான்னு சொல்லி அந்த தனவந்தர் கேட்டவொடனே, என்ன பெரியவங்களே என்னமோ ஆர்டர் பண்ணீங்க ஒண்ணுமே காணமே அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையா, இவ்வளவு ஆர்டர் பண்ணீங்கள. ஆமா, நீங்க என்ன வார்த்தையால மகிழ்விச்சீங்க, நானும் உங்களை வார்த்தையால மகிழ்விச்ச, ரெண்டு சமம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. புரியுதா? அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க யூசுப், நீ கண்டிப்பா ஒரு இன்ஷால்லாம் சரியா. அல்லாஹு ஸல்லி அலா நபீனா முஹம்மத். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த சஹாபி நான் மூணு தடவையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ரசூல்லா, நீங்க இன்னும் பல தடவை சலாம் சொல்லணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் அடுத்து, இதுவே உனக்கு ரொம்ப ஓவர், இதுக்கு மேலயா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலாதீம். அந்த சஹாபி சொன்னதை பாருங்க, இதாங்க ரசூலுல்லாவோட சஹாபாக்களுக்கு இருந்த முஹப்பத், ரசூலுல்லாவோட சஹாபாக்களுக்கு இருந்த அந்த கம்பேனியன்ஷிப், அந்த அந்த நட்பு, அந்த தோழமை. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு எப்போது இந்த பாக்கியம் கிடைக்கும், எனக்கென குறிப்பிட்டு நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வது, அந்த துஆவை நான் அடைவதற்காகத்தான் நான் எனக்குள் பதில் சொல்லிக் கொண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் எனக்கு சலாம் சொல்ல வேண்டுமே என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன், எனக்கும் எனது குடும்பத்தார்களுக்கும் உங்கள் சலாம் விசேஷமாக கிடைக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட சகாபாக்களை ஒருத்தன் வந்துகிட்டு இன்னைக்கு பேசினா ஓட ஓட விரட்டிருக்க வேணாம் ஊரை விட்டு. நினைத்து பாருங்கள் என்ன ஒரு முகம்பத்து. அரசுல்லா, நீங்க சொன்ன சலாமுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன், ஆனா நான் சத்தமா சொல்லியிருந்தா உங்க சலாம் அதோட நின்றுக்குமே என்பதற்காக வேண்டிதான், உங்களுடைய சலாமையும் ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் எனக்கு அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் யார் சொல்லலாம், நான் இத்தனை தடவை உங்களை சொல்ல வைத்தேன், உங்களை சிரமப்படுத்துவதற்காக அல்ல. நீங்கள் இன்னும் பலமுறை சொல்லி இருக்க மாட்டீர்களா, உங்களது துவா எனக்கு கிடைத்திருக்க வேண்டுமே. புரியுதா? இது ஒரு சம்பவம். எதுக்கு சொன்ன உங்களுக்கு பொறுமையா இருக்கணும். புரியுதா? இப்ப நம்ம திரும்ப போவோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து இஷாரா செஞ்சாங்க உட்காருங்கன்னு, எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. தொழுது முடிச்சவன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் மன் ஸரஃபா, தொழுது முடித்ததற்கு பிறகு கால் சொன்னார்கள், இன் கித்து மாலிபன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஆலிபன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள் பாரசீகர்கள் ரோமர்களுடைய செயலை போன்று செய்து கொண்டிருந்தீர்களோ, அவங்க என்ன செய்வாங்க, தங்களது மன்னர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் சுற்றி நின்று கொண்டே இருப்பார்கள், அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க. ஃபலா தஃபாலு, இமாம் அவர்கள் ஏன் ஏற்படுத்தப்படுகிறார் என்றால் அந்த இமாமை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். எனவே இமாம் ருக்கு போனா நீங்களும் ருக்கு செய்யுங்க, இமாம் தலையை உயர்த்தினா நீங்களும் தலையை உயர்த்துங்க, அவர் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள். பின்னாடி மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த சட்டம் கடைசியில மாற்றப்பட்டிருச்சு, அதுக்கப்புறம் இமாமுக்கு முடியாம உட்கார்ந்து தொழுதாலும் நம்ம நின்று தொழுங்கிற சட்டம் வந்துருச்சு. புரியுதுங்களா? அடுத்து சலாத்துல் மரீத் ஜாலிசன், இது முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் இதுல தப்பு செய்யறாங்க, அது என்ன தப்புங்கிறத கடைசியில சொல்வோம்.
وقال عمران بن حسين رضي الله عنه
காலத் பி பவாசீர். சரி, இடையில ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த இம்ரான் இப்னு ஹுசைன்ங்கிற சஹாபியை குறித்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம் இருக்குது, யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் வருதா? மாஷா அல்லா, ஒரு பிள்ளைக்கு மட்டும் இந்த ஹுசைன் இருக்கிறாங்கல்ல, இவங்க இம்ரானுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ஸ்பெஷலா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு அடிமை அன்பளிப்பா பண்ணிட்டு அவங்க மனைவி சொல்லிடுவாங்க, உங்களுக்கு மத்த மனைவிகள் மூலமா புள்ள இருக்கிறாங்க, நாளைக்கு நீங்க மோத்தா போனோட இந்த அருமையை பிடிங்கி மொத்தமா பங்கு வச்சுட்டாங்கன்னா இதுக்கு நீங்க ரசூல்லாவை போய் சாட்சி வச்சிருக்கு, நீங்க அப்பதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூல் சுல்லாஹிஸ்லாம் இடத்துல வந்தா கேட்பாங்க, ரசூல் சுல்லாஹிஸ்லாம் உங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி அன்பளிப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, இல்லையா ரசூலல்லா அப்படிம்பாங்க. எப்போ இந்த அநியாயமான சாட்சிக்கு என்ன நீ சாட்சி ஆக்காது, இந்த அநியாயமான பங்கீட்டுக்கு என்ன நீ சாட்சி ஆகாது, அப்படி கொடுத்தா எல்லா பிள்ளைங்களுக்கும் நீ கொடு. புரியுதுங்களா? நீங்களும் கல்யாணம் பண்ணுவீங்க, புள்ள பக்கம் புள்ள உங்களுக்கு வரும்பொழுது எல்லா பிள்ளைங்களுக்கும் சமமா கிப்ட் கொடுக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிளஸ் டூ படிக்கிற அவனுக்கு ஒரு பெரிய பேனா வாங்கி கொடுத்தீங்க, ஒருத்தர் எல்கேஜி படிக்கிற அவனுக்கு அந்த பேனா வாங்கி கொடுக்கணுங்கிறது கிடையாது. புரியுதா? எல்லாருக்கும் அந்த தேவை இருக்கும் பொழுது சமமா கிப்ட் கொடுக்கணும். கேளுங்க, நிறைய விஷயம் சொல்லணும்னு மனசுல வருது, ஆனா டைம் வேற உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகிட்டே இருக்கு. யா ரப்பி ஜல்ல ஜலாலுஹு. அப்ப இம்ரான் இப்னு ஹுசைன் கானத் பி பவாசீர், எனக்கு அந்த மூல நோய் இருந்தது. ஃபஸஅல்து ரசூலல்லாஹ், ரசூலல்லாஹ்விடத்திலே கேட்டேன். ஸஅல்து ஃபகால ஸல்லி காயிமா, நீங்கள் ஸலாத் செய்யுங்கள் நின்றவராக. ஃபஇன் லம் தஸ்தத்அ, அது உங்களுக்கு முடியவில்லை என்றால் ஃபகாயிதன், உட்கார்ந்தவராக. ஃபஇன் லம் தஸ்தத்அ, அதுவும் உங்களுக்கு முடியவில்லை என்றால் ஃபஅல ஜம்பின், படுத்தவராக. ஒரு பக்கம் படுத்தவராக நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் நோயாளிகள் என்ன செய்யறாங்க, சும்மா தலைவலின்னு வந்துட்டாலே பெரும்பாலும் தொழுகையை விட்டுறாங்க. அதுவும் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிட்டாங்கன்னா மொத்தமா தொழுகையவே மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. وقال ايضا سالته صلى الله عليه وسلم عن صلاه الرجل وهو قاعد. இம்ரான் இப்னு ஹுசைன் அவங்க நபியிடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியிடத்தில் கேட்டேன் ஒருவர் உட்கார்ந்து தொழுகிற பத்தி என்னன்னு சொல்லி. ஃபகால மன் ஸல்லா காயிமன் ஃபஹுவ அஃதல், நின்றவராக தொழுதால் அது ரொம்ப சிறப்பு. மன் ஸல்லா காஇதன் ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரில் காயிமி, யார் உட்கார்ந்து தொழுகிறார்களோ அவருக்கு நின்று தொழுபவருடைய சமபாதி நன்மை கிடைக்கும். மன் ஸல்லா நாயிமன், ஒருவர் தூங்கியவராக, தூங்கியவர்னா என்ன, படுத்தவராக. ஒஃபி ரிவாயத்தின் முஸ்தஜ்அன் ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரில் காஇதி, அவருக்கு உட்கார்ந்து தொழுபவருடைய பாதி நன்மை கிடைக்கும். வல் முராது பிஹி அல் மரீத். அப்ப இது எல்லாத்துக்கும் பொதுவான சட்டமானு சொன்னா கிடையாது. யாருக்கு? நோயாளிக்கு, முடியாதவருக்கு. ஃபக்கத் கால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, خرج رسول الله صلى الله عليه وسلم على ناس وهم يصلون قعودا من مرض فقال ان صلاه القاعد على النصف من صلاه القائم. والمكل நோய்வாய்ப்பட்டு உட்கார்ந்து தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து நபி அவர்கள், உட்கார்ந்து தொழுபவருக்கு நன்மையை, நின்று தொழுபவரின் நன்மையில் பாதியாகும் என்று சொன்னார்கள். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு, முடியலனாலும் உட்கார்ந்து தொழுகணும். சரிங்களா? வாத மரியுதன், இது ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசியில சொல்லணும்னு சொன்னமா இல்லையா? அப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு பெரும்பாலும் மஸ்ஜிதுகள்ல சேர் போட்டு வச்சிடறாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா என்ன செய்யறாங்க, அந்த சேரோட சேர்த்து ஸ்டடி டேபிள் இருக்கு பாருங்க, படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு வீட்டுல செஞ்சு கொடுப்போம்ல டேபிள், அந்த டேபிள செய்து கொண்டு அதுல கை வைத்து ருக்கு செய்யறாங்க, கை வைத்து அந்த டேபிள் மேல சுஜூது செய்யறாங்க. பாத்துருக்கீங்களா? அது ஒரு ஃபேமஸ் ஆகி போச்சு. எல்லா பள்ளிகளையும் வரிசையா அவங்களுக்கு அப்படியே ஒரு ஒருத்தர போட்டுருவாங்க, மேல போட்டுருவாங்க, வந்தவுடன் ராஜா மாதிரி இப்படி உட்கார்ந்து பாரு பள்ளிவாசல்ல. இப்ப நபியுடைய காலத்துல நடந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு நோயாளி நலம் விசாரிக்க சென்றார்கள், அவர் ஒரு தலையணையை ஆக்கிக் கொண்டு அதன் மீது தொழுவதை நபி பார்த்தார்கள். அப்போ கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு பெரிய தலையணையத்துக்கு முன்னாடி வச்சிட்டாரு, அதுல போய் சுத்தி பண்றாரு. சரியா? தூக்கி விட்டுறாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பொறுமையான ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எடுத்து தூக்கி எறிஞ்சு விட்டாங்க.
இவர் பார்த்தாரு நீங்க என்ன தூக்கி எறிஞ்சிருவீங்களா நான் என்ன பண்ணு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கட்டை இருந்துச்சு அந்த கட்டை இருந்துச்சு அதுல துருவாரு சார் அவர் என்ன விளங்கிக்கிட்டாரா இருக்கும் ஒருவேளை சரி பஞ்சு மாதிரி இருக்க தரணின செய்யக்கூடாது போல இருக்கு கட்ட மாதிரி உள்ளதுல செய்யலாம் போல இருக்குன்னு ஏன்னா ஒரு சஹாபி ரசூலுக்கு வேணும்னு மாதிரி செய்ய மாட்டாங்க ஒரு கதை தூக்கி வச்சு அதுல தொழிலுக்கு ரெடி ஆயிட்டாரு அவர் தொழுது கொண்டே இருக்கும்போது சொன்னார்கள் முடிஞ்சா பூமியிலேயே உட்கார்ந்து தொழில் எந்த தொழுது தொழுதாலும் சரி அதாவது ருக்கு சுஜித் எதா இருந்தாலும் சரி பூமியில செய்ய இல்லன்னா இஷாரா செஞ்சுக்க அப்பதம் ருக்கு அடிக்க உனது சுஜூதை ருக்குவை விட தாழ்வாக ஆக்கிக் கொள்ள அவ்வளவுதான் புரியுதா அப்ப இன்னைக்கு நீங்க போய் உங்க பள்ளி மஸ்ஜிதுகள்ல என்ன செய்வீங்க அந்த டேபிள் எல்லாம் உடச்சு போட்டுருவீங்க தூக்கி போட்டுருவீங்க சரியா உங்கள்கிட்ட நான் பொறுப்பு கொடுத்துட்டேன் நீங்க பாத்துக்கலாம் நீ பாருங்க சகோதரர் ஒரு கேள்வி கேட்டாங்க இப்ப உடல்நிலை சரியில்லாம ஒருவர் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கும்போது அவருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு இப்ப குளிக்க முடியல அவரால் கோல்டு வாட்டரும் யூஸ் பண்ண முடியல ஹாட் வாட்டரும் யூஸ் பண்ண முடியல ஓகே கோ டு டைமர் டைமர் செய்யுங்க எப்படி தொழுகைக்கு டைமர் செய்வீங்களோ அதே போல குளிப்புக்காக வேண்டி ஒரு டைமமும் அப்புறமா ஹதஸ் தொழுகைக்காக வேண்டி ஒரு டைமமும் ரெண்டு டைமும் அவங்க செஞ்சுக்கணும் சரியா ஓகே டைமமும் செய்ய முடியாது சில பேர் கை கால் ஒடிஞ்சு எல்லாம் பிராக்சர் ஆகி எல்லாம் பெல்ட் போட்டு படுத்த படுத்தியா இருக்கிறாங்க அப்ப கூட அவங்க தொழுதுதான் எதுவுமே செய்யல அந்த நேரத்தில் குளிப்பு கடமை ஆகிட்டாலும் அவர்கள் தொழுதுதான் ஆகணும் எப்ப அவங்க முற்றிலுமாக சுத்தம் அடைந்து அதாவது குணமடைந்து அவங்க வெளியே வர்றாங்களோ அப்போ அவங்க குளித்துக் கொண்டால் போதுமானது பரவாயில்ல ஆடையும் சுத்தமா இல்லைனாலும் பரவாயில்ல ஆடையில நஜிஸ் பட்டுச்சு நஜிச கழுகுறதுக்கு நமக்கு வந்து தண்ணி கிடையாது வேற அந்த ஆடையை கழிச்சிட்டு மாத்துறதுக்கு வேற ஆடையும் இல்ல அந்த நஜிசான ஆடையோட தொழுதுறணும் ட்ரெஸ்ஸே இல்ல சிரிக்காதீங்க இது நான் சொல்ற சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தோணில பயணம் செஞ்சாங்க பயணம் செஞ்சா கப்பல் கவுந்துருச்சு கவுந்துட்டா அலையிலிருந்து நீந்தி கடலைக்கு வர்றதே பெரிய கராமத்தாகி போச்சு எல்லா ட்ரெஸ்ஸும் கவுந்து போச்சு எல்லா சகாபாக்களுடைய டிரெஸ்களும் கலந்து போயிருச்சு எல்லாம் கடைக்கு நீஞ்சி வந்த உடனே தங்களுடைய அவரத்தை உட்கார்ந்து மறைத்து கொண்டு அதே நிலையில ஆடையே இல்லாம தொழுது முடிச்சாங்க அப்புறம் சலாத்து நாரியா இதெல்லாம் இஸ்லாமிய அடையாளங்கள் இதெல்லாம் ஒருத்தர் பக்கா முஸ்லீம்ங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம் மீலாது இல்ல அதுவும் கண்டிப்பா ஊர்வலத்தில் கலந்துக்கணும் கந்தூரி அவங்கள ரொம்ப தக்குவா தெரியுங்க ரொம்ப ஓவர் தக்குவா அதனால கலந்துகிட்டோம் பிறகு ஹைர் கவுனியர் அஸ்ஸலாத்து ஃபிஸ்ஸஃபீனதி ஹைர் வஸ்ஸுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஸலாத்து ஃபிஸ்ஸஃபீனா கப்பல்ல போகும்போது எப்படிங்க தொழுகிறது இப்ப ஸஃபீனான்னு சொன்னா நம்ம கப்பல்னு சொன்னோட நீங்க உடனே நம்ம ஹார்பர்ல நிக்கிற கப்பலாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இது பெரிய கப்பல் இதுல இன்ஷாலா ஒரு பிரச்சனை இருக்காது இங்க கேட்கப்படுற கேள்வி என்ன சின்ன தோணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கப்பல் அது என்ன அலை முன்னாடி வந்துச்சுன்னா இப்படி போயிடும் பின்னாடி இருந்து அலை வந்து இப்படி போயிடும் அந்த அல்லது இந்த பக்கம் அலை வந்துச்சுன்னா தாயும் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க நின்று தொழுங்க ஆனா இல்ல அந்த கப்பல் வரத்த அப்படி நிக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் அலை வந்து நம்ம தடுமாறி கடலுக்குள்ளார வந்து மூழ்கிறோம் பயமா இருந்துச்சுன்னா ரொம்பன்னு உட்கார்ந்து வந்துருங்க இப்ப ஒரு வயசானவருங்க பொதுவா நம்ம ஊர்ல வயசானவங்க என்ன செய்யறாங்க தொழுகைக்கு நடந்து வருவாங்க டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு வருவாங்க வந்தவன ஆல்ரெடி சேர் போட்டிருக்கா அதுல வந்து ராஜா மாதிரி உட்கார்ந்துருவாங்க இது கூடுமான அறவே கூடாது யாரால முட்டிக்கால மடக்கி கீழே உட்கார முடியாது புரியுதுங்களா அவங்க பாத்ரூம் போகும்போது கூட வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணாங்க கால மடக்கி கீழே உட்கார அப்படி இல்லைன்னா அவங்களால உட்கார்ந்து போகவே முடியாது யார் வந்து அந்த மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் சேர்ல உட்காந்து சொல்லலாம் சரிங்களா. உங்க வீட்டுல உம்மம்மா முத்து வாப்பா அப்புறம் வந்து பவுல வாப்பா அப்புறம் ஜேம்ஸ் வாப்பா தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா சொல்லிருங்க. புரியுதா? அவரு பாட்டு ராஜா மாதிரி சோஃபால வந்துட்டு தொழுந்துட்டு உட்காந்துருப்பாப்புல, சாப்பிடும்போது கீழே இருக்க உட்காந்து நல்லா கட்டுவாப்புல, என்ன இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? கீழேயே அறவே யாரால உட்கார முடியலையோ அவங்கதான் சேர்ல உட்காரதுக்கு அனுமதி இருக்குது. சேர்லையும் இப்படி நிக்க முடியலன்னா சேர்லயும் உட்காரணும். அஞ்சு நிமிஷம் நிக்க முடியும்னா கடைசி வரைக்கும் நின்றுட்டு தான் தொழுகணும். எல்லாமே சும்மா டக்குன்னு என்ன செய்யக்கூடாது, சேர்ல உட்காரக்கூடாது. இது வந்து ஜாயிஸே கிடையாதுங்க. எந்த ஒரு ஒழுங்கான முக்திட்ட போயும் நீங்க பத்துவா ஜாயிஸுக்கு வாங்கிட முடியாது. லேசா தலையிலேயே டிஷார செஞ்சுக்கிட்டா போதும். ருக்குவுக்கு உங்களால குனிய முடியாது, சுஜுதுக்கு உங்களால கீழே பூமிக்கு போக முடியாதுன்னு சொன்னா நின்று கொண்டு இருக்கீங்களே கையை விட்டுட்டு லேசா குனிஞ்சுக்கிட்டாலே போதுமான காலை நீட்டிக்கலாம். காலை நீட்டிதான் கிபிலாவுக்கு நல்லா நீட்டிக்கலாம். இப்போ ஒருத்தர் படுத்து தொழும் போது எந்த பக்கம் கால் நீட்டி இருக்கும்? அதே போலதான் அவர் தொழுகும் பொழுதும் அவர் காலை கிபிலாவின் பக்கம் நீட்டிக்கொண்டு முகத்தை கிபிலாவை முன்னோக்கியவராக தொழுவார். அதாவது அவங்க ருக்கு சுஜூதுக்கு போக முடியாது, போனா அவங்களால தனியா எந்திரிக்க முடியாது அப்படின்னு இருந்தா அவங்க கண்ணு மேல உட்காந்துக்கலாம், கீழே பக்கத்துல கூட சேர் மேல உட்காந்துக்கலாம். கவனிங்க, நபி அவர்களுக்கு வயது அதிகமான போது வக்கா போற அவர்கள் உடம்பு கொஞ்சம் மோட்டவாக அதாவது கொஞ்சம் தடிப்பமாக ஆனதற்கு பிறகு இத்தகல அமுதன் ஃபி முஸல்லாஹு, தான் தொழ வைத்த இடத்திலே நபி அவர்கள் ஒரு கம்பை ஒரு தூணை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏற்ற மீது அழகி அதன் மீது சாய்ந்து கொள்வதற்காக. இரவு தொழுகையில் இது ஒரு முறை. சில இரவுகள் நின்றே தொழுவாங்க. அப்படி நின்று தொழும் போது நின்று கொண்டு ருக்கு போவாங்க, எல்லாமே சாதாரணமா தொழுகிற மாதிரி. சில இரவுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை நஃபிலான தொழுகையில உட்கார்ந்து தொழுவாங்க. அப்படி உட்கார்ந்து தொழும் போது உட்கார்ந்த நிலையிலேயே சுஜூதும் ருக்குவும் செய்து கொள்வார்கள். அதாவது ருக்குவுக்கு குனிஞ்சுப்பாங்க, சுஜூது பூமியில செஞ்சிருவாங்க. இது ஒரு முறை. புரியுதுங்களா? இது ஈஸியா இருக்கா? புரியுதா இல்லையா? என்னமா எல்லா நேரத்திலையும் இரவுல நஃபில் தொழுகைகள். அடுத்து சொன்னீங்க இன்னொரு முறை, வகான அஹியானன் யுஸல்லி ஜாலிசன் யுஸல்லி ஜாலிசன் ஃபயக்ரவு வஹுவ ஜாலிசன் ஃபைதா பத்திய மின் கிராஅத்தி, கவனமா கேளுங்க, கத்ரு மா யகூன் அல்லது கத்ர மா யகூன் 30 அவ் 40 ஆயதன் காம ஃபக்ரஹா வஹுவ காயிமுன் ثم ركع وسجد ثم يصنع في الركعه الثانيه مثل ذلك. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுவாங்க. சரி, எவ்வளவு ஓதுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில? நீண்ட நேரம் ஓதுவாங்க. நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி, எல்லாமே கனவுல வரும். சரி, நீண்ட நேரம் நின்று தொழுகிற மாதிரியாவது ஒரு கனவு பார்ப்போம்னு ஆசை வந்திருக்கா? கனவு கூட கால் வலிச்சிருச்சுன்னா அந்த அளவுக்கு கரெக்டா இருப்பாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 280 சூரா பக்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 280, அப்புறம் சூரா ஆல் இம்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100, அதுக்கப்புறம் அன்னிசா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 180 கிட்ட இப்படி போயிட்டே இருக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சூரா முடியறதுக்கு 30-40 ஆயத்து இருக்கும் போது அவங்க எந்திரிச்சு நின்றுவாங்க. உட்கார்ந்திருந்தவங்க எந்திரிச்சு நின்று கொண்டு அந்த 30-40 ஆயத்துகளை நின்று ஓதிட்டு அப்புறம் ருக்கு செய்வாங்க, அப்புறம் சுஜூதுக்கு போவாங்க, அப்புறம் கீழே உட்காந்துப்பாங்க. உட்கார்ந்து கொண்டு திரும்ப அடுத்த பெரிய சூராவை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. முடிகிறதுக்கு 30-40 ஆயத்து இருக்கும் போது திரும்ப எந்திரிச்சு அந்த 30-40 ஆயத்தை எந்திரிச்சு ஓதிட்டு திரும்ப ருக்கு போயிட்டு அப்புறம் சுஜூது போயிட்டு அப்புறம் சலாம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம தவறான பிரச்சாரம் பண்றவங்களை அடையாளம் கண்டுக்க முடியுமோ, அவங்களுக்கு மறுப்பு சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறது நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு விஷம பிரச்சாரங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸ் பேர்ல உங்களுக்கு புகுத்தப்பட்டதுனால, இன்ஜெக்ஷன், இந்த பாய்சன் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதை விட மோசமா குர்ஆன் ஹதீஸ் பேர்ல அவங்க புகுத்துறதுனால. ரசூலுல்லா காலத்துல ஆயத்துக்கு நம்பரே போடல, ஆயத்துல ரசூலுல்லா முடிவே பண்ணல, என்னமோ வந்து 1400 ஆண்டுக்கு பின்னாடி ரூம்ல உட்காந்து இவங்க போட்ட மாதிரி. அதனால எந்த 2-3 சூராக்களை தவிர அல்லது ஒரு சில சூராக்களுக்கு தவிர எதுக்குமே ஆயத்தெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க என்ன வேணாலும் நிறுத்திக்கலாம், என்ன வேணாலும் ஓதிக்கலாம், எத்தனை ஆயத்து வேணாலும் சொல்லிக்கலாம். நாங்க ஒரு முட்டாள்தனம் இல்ல, ஒரு ஹதீஸ் படித்த ஒரு சின்ன மாணவன் கூட பேச மாட்டானுங்க. நீ பாருங்க, அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடைசியில 30 ஆயத்து இருக்கும் போது, 40 ஆயத்து இருக்கும் போது, அப்ப ஏற்கனவே ஒரு ஒரு ஆயத்து முடிவு செய்யப்படனா இந்த அறிவிப்பு சரியா வருமா? அப்ப என்ன படுகிறது, ஒரு ஒரு ஆயத்து இத்தனை ஆயத்து வந்திருக்காங்க, இத்தனை ஆயத்து வந்திருக்காங்க. சில நேரத்தில் 30 ஆயத்து மீதம் இருக்கும் பொழுது ரசூலா எந்திரிச்சாங்க, சில நேரத்தில் 40 ஆயத்து மிச்சம் இருக்கும்போது ரசூலா எந்திரிச்சாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு சூறால எத்தனை ஆயத்து இருக்கு, எங்க ஆயத்து முடியுதுங்கிறத ரசூல் சொல்லாச்சுனா தெளிவுபடுத்தி இருந்தார்கள். அப்ப உடனே பெரிய அறிவாளி மாதிரி இரண்டாவது கேள்வி கேட்பாங்க. அப்ப எங்க சில பேர் வந்து ஆயத்து வந்து இங்க நிறுத்திருக்கிறாங்க, சில பேர் அங்க நிறுத்திருக்கிறாங்க, கூட போய் வருதுன்னு சொன்னா, எப்படி ஹதீஸுடைய செயல்பாடுகள்ல வந்து செயல்முறைகள் உங்களுக்கு இஸ்திலாப் இருக்கு, ரெண்டுமே சரி. எப்ப சரியான ஹதீஸ் வருதோ அதே போல இங்கேயும் சில நேரத்தில் நிறுத்திருக்கிறாங்க, சில நேரத்தில் நபிசுல்லா அலைஹி வஸல்லம் அழுத்துல நிறுத்திருக்காங்க. அப்ப ரெண்டுமே உங்களுக்கு வந்து நபிசுல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டதை தவிர, இந்த ஒரு வித்தியாசம் வந்து மொத்தமே ஆயத்துங்கிறது கணக்கே எடுக்கப்படலன்னு சொல்றது நியாயமாகாது, சரியாகாது. உக்காந்து பல நேரங்களில் உட்கார்ந்து சொல்லுவாங்க, உட்கார்ந்து கொண்டு அவர்கள் ஓதியதிலிருந்து கதுருமாய கூட சராசி 30 ஆயத்தன் அல்லது 40 ஆயத்துகளின் அளவு இருக்கும் போது வரும்பொழுது அதுக்கு என்ன இங்க ஹதீஸ்ல அறிவிப்புல பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, உட்கார்ந்து தொழுவதை அவர்கள் விரும்பி உட்கார்ந்து தொழுகிறார். அந்த நிர்பந்தம் வந்த போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுதாங்க. நஃபில் தொழுகைய கூட எவ்வளவு கால் வலித்தாலும் சரி, கால் வீங்கினாலும் சரி, நின்று தொழ வேண்டும் என்றுதான் விரும்பினாங்க. அஸ்ஸபஹான்னு சொன்னா நஃபில் தொழுக. வைன்னமா ஃபல்லா அஸ்ஸபஹத நஃபில் தொழுகையை நபி அவர்கள் ஸலாத் செய்ததெல்லாம் காயிதன் உட்கார்ந்தவர்களாக, அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில தான், லம்மா அசன்ன அவங்களுக்கு வயது அதிகமான போது, அதாவது அவங்க மௌத்தா போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அப்ப உட்கார்ந்து சொல்லும் போது எப்படி தொழுகணும்? இங்கேயும் சில பேர்த்த ஒரு சிக்கல் இருக்கு. தஷஹ்ஹுதுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தாதான் நமக்கு வந்து தொழுகையை சேரும், இல்லைன்னா தொழுகையை சேராதுன்னு சொல்லி அப்படி தஷஹ்ஹுதுல உட்கார முடியலங்கிற காரணத்தினாலே நிறைய பேர் தொழுகையை விட்டுருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு காலை இன்னொரு காலுக்குள்ள பின்னி போட்டு அந்த மாதிரி உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சா. ஓகே, அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் நினைக்கிறாங்க. அது என்ன? செருப்புகளில், அதாவது செருப்புகளோடு காலணிகளோடு தொழுவது, அதற்கு நபி அவர்கள் இட்ட கட்டளை. அப்படின்னா என்னங்க? அப்படின்னா ரொம்ப பேருக்கு இந்த விஷயத்துல ஒரு அறியாமை இருக்கிறது. காலில் செருப்பு போட்டிருந்தாங்கன்னு சொன்னா கம்பல்சரியா அந்த செருப்பை கழிச்சிட்டு தான் தொழுவாங்க. இப்ப ஜனாதா தொழுகையில நீங்க அதை பார்த்துருக்கலாம், யாராவது பக்கத்துல ஜனாதா தொழுகையில செருப்போட நின்றுட்டா கண்ணாலேயே எரிச்சிருவார். என்னமோ தொழுகையை கேவலப்படுத்துற மாதிரி, அங்க இருக்கிற இடத்த கேவலப்படுத்துற மாதிரி பயங்கரமான ஒரு பாவையா இருக்கும். ஆனா இது தப்பு. அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்போடும் தொழுதிருக்கிறாங்க, செருப்பு இல்லாமலையும் தொழுதிருக்கிறாங்க.
கான யதிஃபு ஹாஃபியன் அஹ்யானன் வ முதனஇலன் அஹ்யானன். ஹாஃபியன்னா செருப்பு இல்லாம வெறுங்காலோடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள், செருப்பு அணிந்தவர்களாகவும் தொழுதிருக்கிறார்கள். வ அபாஹ தாலிக லி உம்மதிஹி, இதை தனது உம்மத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஹதீஸ் பாருங்க திரும்ப, இதா ஸல்லா அஹதுக்கும், அந்த பிராக்கெட்ல இருக்கு பாருங்க, இதா ஸல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொழுகைக்கு வந்தால் ஃபல்யல்பிஸ் நிஅலைஹி, தனது இரண்டு காலணிகளையும் அவர் அணிந்து கொள்ளட்டும், அவுலியஹுமா, அல்லது அவர் அதை இரண்டையும் கழற்றி கொள்ளட்டும். கழுத்து எங்க வைக்கிறது? பக்கத்தில் உள்ளவங்க முன்னாடியா? தான் ரெண்டு காலுக்கு பக்கத்துல நடுவில் வைத்துக் கொட்டட்டும். ஒரா யூதி பிஹிமா வைரகு, மற்றவர்களுக்கு அவர் சிரமம் கொடுத்து விட வேண்டாம். அழகி சொலாத்து வசலாம் அதாவது செருப்போடையே கண்டிப்பா தொழுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழையும் தனது தோழர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த செருப்போடைய தொழுங்க என்றும். புரியுதா? என்ன சொன்னாங்க? ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். ஃபஇன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம், அவர்கள் செருப்போடு தொழுவது கிடையாது. வலா ஹிஃபாஃபிஹிம், தங்களுடைய மோஜாக்களோடு அவர்கள் தொழுவது கிடையாது. எனவே நீங்க கண்டிப்பா செருப்போட தொழுங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? இப்ப மார்க்க அறிஞர்கள் அஸ்ஸுன்னல் மஹ்ஜூரான் சில சுன்னாக்களை வரையறுக்கிறாங்க. அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட சுன்னத்துகள்னு சொல்லி, அதுல இதுவும் ஒண்ணு வருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க, சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு உம்மத்து அதை விட்டு இருக்குது. மஸ்ஜிதுக்குள்ளார செருப்பு போடாம வர்றதுங்கிற பழக்கம் இருக்குது. எப்ப ஏற்பட்டது என்று சொன்னால், எப்ப மஸ்ஜிதுகள் சமதரைகளாக ஆக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்ட பளிங்கு கற்களோ மார்பிளோ அல்லது சமதரையாக ஆக்கப்பட்ட போதோ அல்லது அதில் விரிப்புகள் விரிக்கப்பட்ட போதோ அல்லது அதுல கார்பெட்டுகள் விரிக்கப்பட்ட போதுதான் செருப்பு காலோட உள்ளார வராதிங்க அப்படிங்கிற சட்டம் வந்துச்சு. புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ, நான்கு கலீஃபாக்களுடைய காலத்திலேயோ, அதற்கு பின்னால் வந்த சில மன்னர்களுடைய காலம் வரைக்கும் மஸ்ஜிதுகள் எல்லாம் மண் தரையாகவே இருந்துச்சு. எப்படி மண் தரை? சமம் இல்லாத, அது வந்து சாதாரண மண்ணா இருந்தா சாதாரண மண்ணு, மணலா இருந்தா மணல் மண்ணு, பாலைவன மணலா இருந்தா பாலைவன மணல், அந்த மாதிரி மண் தரையாகத்தான் இருந்தது. அப்ப எல்லாருமே காலணியோடு தான் பள்ளிக்குள்ளார வருவாங்க, கழிச்சிட்டு வரமாட்டாங்க. அதோடைய நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக சொன்னாங்க. சரியா? இப்ப நம்ம காலத்துல இந்த மாதிரி பள்ளிகள் ஆக்கப்பட்ட போதுதான் செருப்ப வெளியில விட்டுட்டு வாங்கிற சட்டம் வருது. புரியுதுங்களா? சரி, இப்ப என்ன பொறுத்தம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இங்க நீங்க செருப்ப வெளியில விட்டுட்டு வந்துருங்க. வீட்டுல நீங்க இன்ஹவுஸ் யூஸ் வீட்டு யூஸுக்குன்னு ஒரு செருப்பு வச்சிருப்பீங்க பாருங்க, அந்த செருப்பு நீங்க பயன்படுத்தக்கூடியவராக இருந்தா நீங்க சுன்னத்து நஃபில்கள் தொழும் போது அந்த செருப்பு போட்டுக்கிட்டே எப்பயாவது நீங்க தொழுதுட்டீங்கன்னு சொன்னா இந்த சுன்னாவை பின்பற்றிய நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதா? கௌனிங்க, இப்ப ஒரு முக்கியமான ஹதீஸை பார்த்துட்டு நம்ம சந்தேகத்துக்கு பதில் சொல்லுவோம். وَكَانَ رُبَّمَا نَزَعَهُمَا مِنْ قَدَمَيْهِ وَهُوَ فِي الصَّلَاةِ ثُمَّ اسْتَمَرَّ فِي صَلَاتِهِ كَمَا قَالَ أَبُو سَعِيدَ الْخُدْرِي. சரி, தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது செருப்ப கழுவிட்டு தொழுவோம் மனசுல படுது, பண்ணலாம், செய்யலாமா? செய்யலாமா? செய்யலாம். அதனாலதான் நீங்க கேக்குறீங்க, அதிர்ச்சின்னு சொல்லிடுவீங்க பதில். நான் புரிஞ்சு சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் தனது காதுகளில் இருந்து அந்த செருப்புகளை கழித்து விட்டு அப்படியே தொழுகையை தொடருவார்கள். அபு சயீத் குத்ரி அறிவிக்கின்றார்கள் பாருங்க, ஸல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஸ்ரூமி, ஒரு நாள் ரசூலுல்லாஹி எங்களுக்கு தொழுது வைக்கிறாங்க. ஃபலம்மா கான ஃபி பஅதி ஸலாதிஹி, தொழுகைக்கு இடையில வந்தவுடன் ஹலான அலைஹி, தனது காலணிகளை கழற்றி கொண்டார்கள். ஃவவஅஹுமா யஸாரிஹி, தனக்கு இடது பக்கத்துல வச்சிட்டாங்க. நமக்குலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காலுக்கு இடையில வைக்க சொன்னாங்க, அவங்க இடது பக்கத்துல வச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப நமக்கு இடது பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? பக்கத்துல உள்ளவருக்கு அது வலது பக்கமா இருக்கும். புரியுதா? அங்களுக்கு தொந்தரவு. ரசூலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி தொழுவிக்கிறாங்க? இமாமா முன்னாடி நிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அப்ப இமாமா இருந்தா அவர் இடது பக்கம் வைத்துக் கொள்வாரு, நம்மள மாதிரி முக்ததிகளாக இருந்தா செருப்பை நம்முடைய இரண்டு கால்களுக்கு இடையில வைத்துக் கொள்ளணும். குறிப்பா நீங்க மக்கா மதினா போறவங்களா இருந்தா இந்த சட்டம் உங்களுக்கு ரொம்ப தேவைங்க. இவர் என்ன செய்வாரு, செருப்பு எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா அடுத்த ஒரு சுஜூத் செய்யறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி வச்சு இவர் அல்லாஹ்வுடைய தக்பீர் கட்டிப்பாரு. நாங்க நியாயம் இது அது கரெக்டா பக்கத்துல அவர் பக்கத்துல வச்சுட்டு இவர் பாட்டு தக்பீர் கட்டிப்பாரு. நோ நோ, எங்க வைத்துக் கொள்ளணும், உங்க ரெண்டு காலுக்கு இடையில வச்சுக்கொள்ளுங்க, யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. அவங்களும் செருப்புகளை கழட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இங்க இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, நபி ஒரு செயலை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஏன் செஞ்சீங்க, செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, இது எல்லாரும் செய்யணுமா கேட்க வேண்டியதுல. அவங்க செய்யறத பார்த்தாலே எல்லாரும் செஞ்சிருந்தாங்க. அண்ணன் ரசூலுல்லா தடுத்தாலே தவிர, இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலே தவிர. சில பேர் இப்பெல்லாம் கேட்கறாங்க, இன்னைக்கு அது செய்யணும்னு சொன்னாங்களோ, அல்லது இப்படிதான் நீங்களா செய்யணும். இதுக்கெல்லாம் இவருக்கு கடைசியா இங்க ஒரு தூதரை தான் அல்லாஹ் தஆலா அனுப்பணும், உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் காரணமே கேட்கல. ஒருவேளை தொழுது முடிச்சோன்னு கேட்போம், அதுக்கப்புறமா நம்ம கல்வி பண்ண எதிர்பார்த்தாங்களா? அப்ப இதுல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிகிறது என்றால், சஹாபாக்கள் ஒரு செயலை செய்தார்கள் என்றால் கண்டிப்பா நபிய பார்த்துதான் செஞ்சிருப்பாங்க. நபிய பார்க்காம அவங்க செய்ய மாட்டாங்க, புரியுதுங்களா? பின்னாடி அந்த செயல் மாற்றப்பட்டது என்பது அந்த சஹாபி தெரியாம செஞ்சிருக்கலாம். அப்ப கவுல் சொல்லு வந்த உடனே நம்ம சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயலை விட்டுருவோம், புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு சஹாபியையும் அவர் விதத்து பண்ணிட்டாரு, அவர் அப்படி செஞ்சிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு மனிதன் குறை சொல்வதற்கு அனுமதி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே போன, இதெல்லாம் அகீதாவோட கொள்கையோட சம்பந்தப்படக்கூடிய விஷயம். சஹாபாக்கள் மேல நம்ம ஈமான் கொள்ளக்கூடிய அந்த ஈமானுடைய அடிப்படைகள் வர்றதுனால உங்களுக்கு இடையில இடையில சொல்லிக்கிறோம். ஏன்னா அந்த பாட்டு ரொம்ப இப்ப உடஞ்சு போயிட்டு இருக்குது. இப்ப யாரும் தர்காக்கு போறதில்ல, தரிகால போறதில்ல, தாயத்து தகடுக்கு போறதில்ல. அக்கீதாவுடைய அந்த பாட்டு ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பெரிய ஓட்டைய சைத்தான் இப்லீஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆக எந்த பக்கத்துல ஓட்டை வந்தாலும் சரி, நஷ்டம் நஷ்டம் தாங்க, சரியா? ரசூல் சதாயத்துல தொழுது முடிச்சாங்க. பலம்மா கபா சலாத்தஹு, இன்றைக்கு இமாம்கள்லாம் அப்படி கிடையாது. தொழுது வச்சாங்களா எல்லாரும் போய் ரூம்ல கதவு போட்டிப்பாங்க, அவ்வளவுதான். பின்னாடி நீ என்ன செஞ்சா என்ன, ஒருத்தன் வந்து மயக்கடிச்சு விழுந்தா என்ன, ஒருத்தனுக்கு வந்து வயிற்று வலி வலிச்சா என்ன, ஒருத்தனுக்கு பிரச்சனை அதெல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாருங்க. ஒரு பள்ளியில போய் நின்று தொழுதா முன்சப்புல நிக்கிறாரு ஒருத்தர், அவரு ஏதோ முசாஃபிர் எல்லாம் வந்து டிராவலர்கள் வந்து போகக்கூடிய இடத்துல உள்ள ஒரு பள்ளி, தொப்பி போடலன்னு சொல்லிட்டு இன்னொரு தொழுகையாலே அவரை பிடிச்சி வெளியே தட்டாருங்க. இவன் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு, நியாயம் இல்ல, எவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமம். அப்ப இமாமாகப்பட்டவர்கள் அப்படி நிக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது. தனக்கு பின்னாடி உள்ள முக்ததிகளுடைய வேதனைகள் வலிகள் அவங்களுடைய பிரச்சனைகளை உணரக்கூடியவராக இருக்கணும். பின்னாடி ஒரு உங்களுக்கு அதுக்குன்னே ஒரு ரெண்டு மூணு சம்பவம், பெரிய முக்கியமான சம்பவம் வருது. அந்த முன்னாடி வந்தது இங்க வந்துட்டதுனால நான் உங்களுக்கு இதை சேர்த்து சொல்லிக்கிறேன். அவங்கள உணரணும், தொழுது முடிச்சோன்னா அவங்களுடைய முகத்தை பார்க்கணும், யாருக்கு என்ன பிரச்சனை, தொழுது முடிச்சுட்டா அவங்களை தனியா சந்திக்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் இமாம் முக்ததிகளுடைய அந்த சூழ்நிலைகளை அறிந்தவராக இருக்கணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க, கரெக்டா ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வேகமா இமாம் வருவாரு, எங்க அந்த கூண்டுல இருந்து திறந்து விட்ட புலி மாதிரி எல்லாம் தாண்டி கடைக்கு வருவாரு. முதல்ல அதுவே பெரிய தப்பு, தாண்டலாம பிள்ளைகள தாண்டக்கூடாது, தாண்டி வந்துருவார். வந்த உடனே ரெடிமேடா நாடகத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வந்து ஒரு மீட்டர் துண்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்ன சுண்ணத்து தொழும் போது கூட அதை கட்டிட மாட்டாரு, சுண்ணத்து அவசரம் தொழுது விட்டு கடைசியில் அல்லாஹ்னு அவர் இமாம் முவாத்தின் தான் பார்க்க மாட்டாங்க. இந்த ஊர்ல அவர் கரெக்டா டயத்துக்கு அப்புறம் அவர் பாட்டு காம சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. கடைசியில் தொழுதுட்டு கடைசியில் ஹையாலான்னு சொல்லு ஃபலான்னு சொல்லும் பொழுதுதான் இவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன வேகமா பல்ட்டி அடிச்சு முசல்லால போயிட்டு அங்க ஒரு துண்டு துணி இருக்கும், அதை எடுத்து அப்பதான் வேகமா சுட்டுவாரு. அது காமத்து சொல்லி முடிக்கிறது அவ்வளவு பிராக்டிஸ் அவருக்கு. எப்படி
நடிச்சு நடிச்சு ஆக்சன் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிராக்டிஸ். ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளார வந்து சுண்ணத்தை முடிச்சு அவர் காமத்தை ஆரம்பிச்சு ஹையாளல் ஃபலா சொல்லும்போது சலாம் கொடுத்துட்டு முசல்லால பாஞ்சு நின்று அந்த இமாமத் அந்த இமாமாவை தலப்பாவை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாரு. என்னமோ பின்னாடி எல்லாம் பாகிஸ்தான் மிச்சி வந்து நிக்கிற மாதிரி அல்லாஹ் அக்பர் முடிஞ்சுங்க. கொஞ்சம் கூட தொழுகையினுடைய உணர்வே இல்லாம, மஸ்ஜிதுடைய உணர்வு இல்லாம, சஃபுடைய உணர்வு இல்லாம கண்டுக்கவே மாட்டான். சில இமாம் சுபு தொழுக்கி வருவாங்க, கண்ணையே திறக்க மாட்டானுங்க. என்னக்கா போவமா அவர் அந்த முகம் போயிட்டோம்? அப்படியே அவர் சுண்ணத்துல வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னதான் நடக்குதுன்னு அப்படியே கண்ணை ஓடிட்டு காலத்துல அப்படியே கண்ணை ஓடிட்டு பெரிய முராக்கபால் இருக்க மாதிரி கடைசியில் அப்படியே போய் ரூம்ல கதை முடிய வேண்டியதான். என்னங்க அது? ஒரு உணர்வு, உணர்ச்சி, ஒரு ஆன்மீகம், ஒரு இரையேற்றம், ஒரு ஒண்ணுமே இல்லையா? ஃபீலிங் இல்லையா? சரியா? சொல்ற அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? இப்ப என்ன சொல்லிட்டு வந்த இமாம் சாஹிப் அப்படி போய் நிப்பாரு, சலாம் கொடுத்து முடிச்ச உடனே அவர் அப்படியே திரும்பிட்டே இருப்பாரு. சோத்த பார்த்து பின்னாடி திரும்பினா பொத்துன்னு போட்டானுங்களா என்ன? யா இமாம் லேட்டா வந்து பயந்து அப்படியே நிக்கிறோம். அப்படியே திரும்பது அப்படியே உள்ளார ஓடிடுறது, அது அப்படியே வெளியே ஓடிடுறது, பைக் ரெடியா இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடிட வேண்டியது முடிஞ்சு போச்சுக்காரு. ஒரு இமாமு முன்கூட்டி மஸ்ஜிதுக்கு வந்துடணும், மஸ்ஜிதுல எல்லாரும் தொழுது முடிச்சுட்டு போனோன்னு இமாம் வெளியே போனுங்க. கேட்டா நீங்க பேசுவீங்க, எல்லாம் நீங்க பேசுவீங்க, இந்த குடுக்கற சம்பளத்துக்கு இவ்வளவு செஞ்சா போதுங்க. ஒரு ஷேக் ஒருத்தங்க சொல்லி காட்டினாங்க ஒரு சம்பவம். ஒரு பள்ளியில போய் அந்த ஊர்ல போய் தங்கியிருக்கிறாங்க. தங்கினா பக்கத்துல உள்ள பள்ளி போய் தொழுக போனா இமாம்கிட்ட வித்தியாசமான ஹரக்கத்தை பாக்குறாங்க. சுன்னத்து நஃபில் தொழும் பொழுது கரெக்டா தொழுகிறாங்க. சுண்ணத்து தொழும்போது கரெக்டா தொழுறாரு. பர்ல துணைக்கு நீண்டா இப்படி இனிப்பு தலையை போட்டு சொல்கிறது, இப்படி சொல்கிறது, இப்படி சொல்கிறது, இப்படி செய்யறது, இப்படி செய்யறது, என்னென்னமோ கொட்டும் கொட்டும் அவ்வளவு நாஸ்தி பண்றாரு தொழுகைய. இந்த ஷேக் பார்த்துட்டு என்னடா இது இவரோட பிரச்சனையா இருக்குது, நம்ம வேற இவருக்கு பின்னாடியே வேற நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுது முடிச்ச உடனே அவரை கூட்டிட்டு போய், என்ன இமாம் சாஹிப் இமாமா இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னா அவர் என்ன படிச்சிருக்காரோ படிக்கலையோ அந்த பள்ளியில அவர் இமாம் ஆயிட்டா பின்னாடி பெரிய மக்காவுடைய ஷேக்குல திசை வந்து தொழுதானே சரி, அவர் இவருக்கு இல்ல டம்மி தான் பேசும் பொழுது இமாமிட்ட கேள்வி கேட்டுறதா, இமாம திருத்தி கொடுத்துறதா, அவ்வளவுதான் போய் அவர் தெரியும் வேலையை பார்த்துருவாங்க. அந்த அந்த அளவுக்கு கல்வி இருக்குது, தள்ளுமுல மோசமா இருக்கு கை. அப்ப சொன்ன உடனே அந்த இமாம் சாஹிப், ஷேக்கே இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவு தொழு வச்சா போதும், எப்படி அதனாலதான் நான் இவ்வளவு தொழு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இமாம தேர்ந்தெடுக்கும் போது அவங்களோட இல்மு அஹ்லாக்கு அதப அந்த குவாலிட்டியை பார்க்காம வெறும் காசுக்கு 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு யாரு இமாம் கிடைக்கிறான்னு பார்த்தா இப்படித்தான். இதே ஷேக் எனக்கு இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்லி காட்டினாங்க. அந்த ஊர்ல என்னன்னு சொன்னா முத்தவல்லியோட ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னா ஒரு வருஷமே ஆகி போயிடுவாங்க இமாம செலக்ட் பண்றதுல, வருவாராம் வந்த உடனே தொழு வைக்க சொல்லுவாராம், தொழு வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு மாசம் முடிச்ச உடனே இல்ல நீங்க சரியில்லை அப்படின்னு அவங்களை அனுப்பி வச்சுட்டு சும்மா கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவரை அனுப்பி வச்சிருவோம். இப்படியே வருஷத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இது தெரிஞ்சு போச்சு ஒரு யாருக்கு, ஒரு ஆலிம்சாக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே சொல்றது இருந்து நான் சிரிப்பு சொல்லணும்னு அவங்க சொன்னாங்க. ஆனா சில விஷயங்கள் கிராமத்துல நம்ம போகும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகளை உண்மையிலே பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி கடைசியில ஒருத்தரை கூப்பிட்டு தொழுக வச்சுட்டு ஒரு மாசம் முடிச்சோடனே, என்ன இமா முத்தவல்லி சாஹிப் இத்தனை நாள் தொழுக வச்சனே என்ன செய்தி, நான் வந்து பர்மனண்டா இல்ல நீங்க தொழுக வச்சதுல அவ்வளவு திருப்தி இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காசுகளை கொஞ்சம் கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த இமாம் சாஹிப் சொன்னாரா, நல்லா தெரியும் எனக்கு இப்படித்தான் செய்வீங்கன்னு சொல்லிட்டு, அதனால இந்த ஒரு மாசம் ஃபுல்லா ஒழு இல்லாமலே உங்களுக்கு தொழுவு வச்ச நீங்க எல்லாம் தொழுகை திருப்பி தொழுதுங்களா, எப்படி ஒரு மாசம் ஃபுல்லா ஒழு இல்லாம நான் தொழுகை வச்சேன், நான் அப்புறம் தனியா தொழுகிட்டேன், இதுக்காக வேண்டியே நான் செஞ்சேன் நீங்க
ஏன்னா நீங்க எல்லாம் உங்க ஒரு மாதிரி தொழில் திரும்ப தொழுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நிச்சயமா எங்கேயாச்சும் ஒரு சமயத்துல இந்த மாதிரி நடந்திருக்கும். சில இமாம் சாஹிப் உங்களுக்கு தெரியாது, முத்தவல்லி ரொம்ப பெரிய அணியாக்காரன் வச்சுங்களேன், தொழிலுக்கு பின்னாடி துவால வச்சு நல்லா இந்த முத்தவல்லிய நாசமாக்கு, இந்த முத்தவல்லிய மாத்து, இங்கதான் பின்னாடி எல்லாத்துக்கும் ஆமீன் ஆமீன் விழுந்துட்டு இருக்கேன். கவனிங்க, அப்ப நம்ம எங்க போயிட்டு இருந்தோம், அப்ப இமாம் மக்களோட அந்த தொடர்புடையவராக மக்களை பார்ப்பவராக இருக்கணும். அப்ப நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்பிட்டு ஏன்பா நீங்க எல்லாம் செருப்ப கரட்டீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் செருப்ப தூக்கி போட்டீங்க அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சூழலாம் எங்களுக்கு என்ன வேலை இருக்கு, நாங்க உங்களை பார்த்தோம் செருப்ப தூக்கி போட்டீங்க நாங்களும் தூக்கி போட்டோம் போட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நபி அவர்களுடைய செயல் இதன் காரணமாகத்தான் விசேஷமாக அவர்கள் செய்தார்கள் என்று தெரியாத வரைக்கும் நபி செஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே நம்ம செஞ்சிட வேண்டியதுதான். சொல்றாங்க பாருங்க, நமக்கு கமாண்ட், உங்களில் ஒருவர் கடைசியில ஃபைதாஜாஹதுக்கும் உங்களில யாராச்சும் ஒருத்தர் பள்ளிக்கு வந்து தொழுது வராரு, அப்ப தன்னுடைய செருப்பை பார்க்கட்டும், அந்த செருப்புல ஏதாவது அஸ்தம் இருந்தா கடைசியில வருது பாருங்க, பூமியில அதை வச்சு தேய்ச்சி அதை சுத்தம் பண்ணி கொண்டு அதோடய அவர் தொழுது கொள்ளட்டும். தண்ணி ஊத்தி கூட கழுகணும்னு சொல்ற சொன்ன, மண்ணில் வச்சு தேய்ச்சாலே அது சுத்தமாயிடும். அந்த அளவுக்கு வஸ்வஸாவை அடியோடு நீக்கக்கூடிய மார்க்கம் நம்ம மார்க்குங்க. வஸ்வஸாவை இன்றைக்கு புள்ள எச்சுப்பட்டாலே டிரெஸ்ஸை கழட்டாம தொழுகிற அல்லா இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் ரொம்ப தத்துவாதாரிகள் அப்படின்னு சொன்னா, தொழுகைக்குன்னு ஒரு டிரெஸ், அப்புறம் வந்து வெளியே போறதுக்குன்னு ஒரு டிரெஸ், படுக்கிறதுக்குன்னு ஒரு டிரெஸ். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியோடு சேருவார்கள், பிறகு குளிப்பார்கள், குளித்து விட்டு அந்த ஒரு வச்சிருந்தாங்க பாருங்க, குளிக்கிறதுக்கு சின்ன ஏதாச்சும் போட்டு குளிச்சிடலாம், அதுலயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். அப்ப கேட்டாங்க அதுல மணி இருந்துச்சுன்னு சொன்னா அதை அவர்கள் சுரண்டி விட்டு விடுவார்கள், அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார். அப்ப நபியோட நீங்க ரொம்ப பேணுதலோ, நபியோட நீங்க ரொம்ப சுத்தமானவங்களோ, இப்ப இந்த மாதிரியான வஸ்வஸாக்களா சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாத்ரூம் போறதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்லதான் பாத்ரூம் போவாங்க, அதுக்கப்புறம் வந்தவொடனே அது என்னமோ நஜீஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்ட மாதிரி அதை அவசர அவசரமா தூக்கி போட்டு திரும்ப ஒரு கைலியை கட்டிப்பாங்க. எல்லாம் மார்க்கத்துல அனுமதி கிடையாது. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க கூட்டாளிகளோட, போனா அங்க வந்து தண்ணி தேங்கி நிக்குது, உமர் ரலி அல்லாஹு அன்ஹு போய் குடிக்க போறாங்க. ஒருத்தர் வேகமா ரொம்ப ஒரு பெரிய இன்னைக்கு இருக்க மாதிரி ஒருத்தர் உமரே அப்படிங்கிற சும்மா வாய பொத்துங்க, சும்மா வாய பொத்துங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு தண்ணியை எடுத்து நல்லா குடிச்சிட்டு வர்றாங்க. அவனால பொறுக்க முடியல, சில பேர் இருப்பாங்களா பொறுக்க முடியல, என்ன உங்க நீங்க சிங்கம் வந்து குடிச்சிருக்காதா, புலி வந்து குடிச்சிருக்காதா, நீங்க எப்படி இதுல இருந்து குடிக்க போறீங்க, ஏன்னா அதனுடைய மாமிசம் தின்னக்கூடியதனுடைய எச்சி மற்றது சுத்தம் இல்லை அப்படின்னு கேட்டவன, எப்பா இந்த வசுவத்தெல்லாம் தூக்கி நீ வச்சுக்க, நம்ம பார்க்கும்போது எதுவும் அதை குடிக்கல நம்ம குடிச்சோம். இந்த மாதிரிதான் இருக்கணுமே தவிர சும்மா வசுவத்தா பட்டு கொண்டிருக்க கூடாது. அப்ப மஸ்ஜித் உங்களை ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வந்தா பல்யந்தூர்ஃபின்ஹி தனது காலணிகளை அவர் பார்க்கட்டும், அதிலே அவர் அசுத்தத்தை பார்த்தால் அவ கால அதன் அவ கால குபுசன் பல்யம் சகுமா அதை நல்ல தேய்த்துக் கொள்ளட்டும், அதிலேயே அவர் தொழுது கொள்ளட்டும். சரியா, அதுக்கப்புறமா பாருங்க வக்கால இங்கிருந்து வரைக்கும் அப்ப கலர்னா எங்க வைக்கணும், வக்கால இதா நசஹுமா இடது பக்கத்தில் வைக்கட்டும். ஆனா சொல்லும்போது இடது பக்கத்தில் வச்சுக்கிட்டோம், அவர் ஜமாத்தோட தொழுகிறாரு, யாரோ உங்களை ஒருத்தன தொழுக வந்தாஹி தன் காலணிகளை வலது பக்கமோ இடது பக்கமோ வைக்க வேண்டாம். என் இடது பக்கம் வைத்தா என்ன பிரச்சனை, தனக்கு அடுத்தவருடைய வலது பக்கத்திலேயாவது இருக்கும். இல்லா அல்லா யகூனா நிசாரி அஹதுன், கடைசியில தப்பு முடியுது அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னா பரவாயில்லை. வல்யதாஹுமாஹி, தனது அந்த காலணிகளை தனது இரண்டு கால்களுக்கு இடையிலே அவர் வைத்துக் கொள்ளட்டும். வரைக்கும் புரியுதுங்களா? அப்ப முதல்ல நம்ம கிபிலாவை முன்னோக்கிறது பார்த்தோம், இரண்டாவது நின்று தொழுகிறத பார்த்தோம். அப்படி நின்று தொழுகும் பொழுது வெளியிலிருந்து நம்ம மஸ்ஜிதுக்கு வந்தா செருப்புடைய தொழுகக்கூடிய சட்டத்தை பார்த்தோம். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா தான் தொழுதிருக்காங்களான்னு சொன்னா, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா இமாமா தான் தொழுதிருக்கலாம். ஏன்னா அவங்க ஹயாத்தா இருக்கும் பொழுது அவங்களுக்கு யாரும் இமாமத்து செய்யறதுக்கு தகுதி இல்லை. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நோயில இருந்தப்ப அப்ப அவங்களால மஸ்ஜிதுக்கு வந்து தொழ வைக்க முடியல. அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப கடைசி நேரத்துல அவங்க மஸ்ஜிதுக்கு வர முடிஞ்சப்ப வர்றாங்க. அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு தண்ணிக்கிறாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தொடர்றாங்க. ரசூல்லாவுடைய அந்த தொழுகையை கொண்டு அபூபக்கர் தொழுகிறாங்க. அபூபக்கர் சத்தமா சொல்றாங்க, மக்கள் எல்லாம் அபூபக்கரை பின்பற்றி தொழுகிறாங்க. அடுத்து ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம், அஸ்ஸலாத்து அலல் மிம்பர், உயரமான இடத்துல. இப்ப மஸ்ஜிதுல பாத்தீங்கன்னா மிம்பர் படின்னு வச்சிருக்கிறாங்கல்ல, அது மேல நின்று தொழுகிறத பத்தி இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல அவர்கள் மக்களுக்கு சட்டங்களை சொல்வதற்காக சில அமல்களை செய்தார்கள். இப்ப சில நேரத்துல ஒவ்வொரு தொழுகையிலேயே சத்தமா ஓதி இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி, ஜனாதா தொழுகையில சத்தமா ஓதி இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி உள்ள சட்டங்கள்ல இது ஒரு சட்டம். அது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேல தொழுக வச்சிருக்காங்க. அலா சலாசி அன்னஹு சலாசி தரஜாத்தின், நபியுடைய மிம்பர் மூன்று படிகளா இருந்துச்சு. அப்ப சுன்னத்து வந்து மூன்று படி வைக்கிறது தான் சுன்னத்து. ரொம்ப ஓவரா பணமரம் உயரத்துக்கு வச்சிருந்தது கிடையாது, சும்மா ஒரு கட்டையை போட்டுக்கிட்டு மிம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொழுக வைக்கிறதோ அல்லது வந்து ஒரு சேரை போட்டுக்கிட்டு, இது வந்து சுன்னத்துக்கு முறையல்ல. காம அலைஹி, அப்ப என்ன செய்யறாங்க, நல்ல மேல்படியில நின்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு ஃபக்கபர ஃபக்கபரனா, மக்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் தக்பீர் கட்டிக்கிறாங்க. ஃபக்கபரனா சூரா அஹு வஹு அலல் மிம்பர் தும்ம ரகா வஹு அலைஹி, மிம்பர் மேல இருந்து ருக்கு செய்யறாங்க. அப்ப சுஜூது போகும்பொழுது தும்ம ரஃபா தலைய ஃபனஸலல் ஃபஹ்கரா, பின்னாடி இறங்கி வந்து ஹத்தா சஜத ஃபி அஸ்லில் மிம்பரி, மிம்பருக்கு கீழே வந்து சுஜூது செய்யறாங்க. திரும்ப ரெண்டு சுஜூது முடிச்ச உடனே திரும்ப மிம்பர் மேல ஏறி நின்று தொழுகிறாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிக்கிறார்கள். புரியுதா? இப்ப பாருங்க, ஃபஸலா ஃபீஹா கமா ஸலா ஃபி ரக்அத்தில் ஊலா ஹத்தா ஃபரக மின் ஆஃபிரி ஸலாத்திஹி, தனது தொழுகையின் இறுதியிலிருந்து அவர்கள் வெளியான பொழுது சும்மா அக்பர்னாஸ் மக்களை பார்க்கிறாங்க. சொன்னார்கள், நான் இதை செய்தேன், நிச்சயமாக நான் இதை செய்தேன், என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும், வலிதஅலமு ஸலாதி, எனது தொழுகையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது வலிதஅலமு ஸலாதி, எனது தொழுகையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப உயரமா நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி காட்டினார்கள். எப்படி நிலையில நிக்கணும், கால் எப்படி இருக்கணும், கை எப்படி இருக்கணும், உயரமா இருக்கும்போது பின்னாடி உள்ள சப்பு வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். புரியுதுங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள் வந்து இதுல பெரிய கவனக்குறைவா இருக்கிறாங்க, அது பார்ப்போம். அதனுடைய தலைப்பு என்ன, அசுத்ரத்து வஉஜூபுஹா, கீழே இருக்குல்ல. சரி, அப்படி என்னங்க புதுசா சுத்ரான்னு சொல்லிட்டு ஒண்ணு, என்ன சுத்ரா தெரியுமையா இருக்காது, இனி நான் கேக்குறேன் பிரதர், சுத்ரா என்றால் என்ன தெரியல? ஓகே, மாஷா அல்லாஹ், முன்னாடி தடுப்பு வைக்கிறேன். ரொம்ப அதிகமான தொழுகையாளிகளுக்கு, அதுவும் குறிப்பா இன்றைக்கு நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் வாழக்கூடிய மஸ்ஜிதுகள்ல சுத்திரங்கிற கான்செப்ட் ஏழு வருஷம் இல்ல, இன்னொரு ஏழு வருஷம் படிச்சிருந்த இமாம் சாஹிப் கூட தெரியுது கிடையாது. சரியா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது ஜஹல், அறியாமை என்று சொல்றதோ அல்லது அறிந்தும் அந்த சட்டத்தை புறக்கணிப்பது. அப்ப இந்த சட்டம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னா, அதனால தான் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த தலைப்பை போடும் பொழுது அசுத்ரத்து வ உஜுபுஹா, அங்க முன்னாடி பாத்தீங்கல்ல அசுத்ரத்து வ உஜுபுஹா பாருங்க, சுத்ராவும் அதனுடைய அவசியமும் அதனுடைய கட்டாயத்தன்மையும் சொல்லி சேர்த்து போடுறாங்க. இப்ப கியாமுக்கு எல்லாம் போட்டாங்களா, வெறும் கியாமுன்னு போட்டாங்க, கிபிலான்னு போட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த சுத்ராவுடைய விஷயத்த ரொம்ப பேருக்கு தெரியலங்கிறதுனால தான் அதை அப்படி போட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஃபு கரீபம் மின சுத்ரத்தி, நபி அவர்கள் தொழுகைக்கு நின்றா ஒரு தடுப்புக்கு ரொம்ப பக்கத்துலதான் நின்று தொழுவாங்க. அப்ப எவ்வளவு பக்கத்துல நிப்பாங்க, ஃபகான பைனஹு வபைனல் ஜிதாரி சலாசத்து அத்ருஇன், அவர்களுக்கும் அந்த சவற்றுக்கும் இடையில மூன்று முழம் தான், அவங்களுடைய கைக்கு மூன்று முழம் அளவுக்கு தான் இடைவெளி இருக்கும். அந்த அளவு நெருக்கமாக நின்று அவர்கள் தொழுவார்கள். அப்ப இன்னொரு அறிவிப்புல எப்படி வருகிறது, வபைன மௌதி சுஜூதிஹி வல் ஜிதாரி மம்பரு ஷாத்தின், இது இன்னொரு விளக்கம். இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இது வந்து சவர்னு வைத்துக் கொள்ளுங்க, சரியா? இப்ப இங்க நின்று தொழுகிறாங்க. இப்ப ரசூல் சுதாவிசனமுடைய சுஜூது, உதாரணத்துக்கு தொழுகவருடைய சுஜூது இங்க இருக்குன்னு சொன்னார். இந்த செவத்துக்கும் அவர் சுஜூது வைக்கிற இடத்துக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கிறான்னு சொன்னா, அதிகபட்சமா ஒரு நார்மலான ஆடு நடந்து போகக்கூடிய அளவுக்கு, எவ்வளவு ஒரு மீட்டர் வேணுமா ஆடு நடந்து போடுறதுக்கு சொல்லுங்க பாக்கலாம், ஆடு நடந்து போறதுக்கு எவ்வளவு இடைவெளி தேவை, இடம் தேவை, அதிகப்படியா ஒரு அரை ஸ்கொயர் ஃபீட் அல்லது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டா வேணுங்களா? பெரிய ஆஸ்திரேலியா ஆட்டை கொண்டு வந்தா கூட அதிகமா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல அது பெருசா இருக்காது. சரி, மாட்டுக்கு தான் அவ்வளவு பெருசு வயது இருக்கும். அப்ப இந்த அளவு தான் இடைவெளி வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சுத்ராவுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். இப்ப இங்க பாருங்க, வார்த்தையை பாருங்க, கால எக்ஸ்ட் வருது, இதான் ரசூலுல்லாஹ்வுடைய அவர் பர்மனன்ட் செயல், எப்பயோ செஞ்சாங்க எப்பயோ விட்டுட்டாங்க என்பது கிடையாது. எப்பெல்லாம் தொழுகிறாங்களோ கண்டிப்பா சுத்ராவிற்கு முன்னால் தான் நபி அவர்கள் தொழுவார்கள். இப்ப ஒரு பள்ளிக்கு வரீங்க, இவ்வளவு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம, இது நம்முடைய முசல்லா, நம்முடைய பிரேயர் ஹால். இப்ப அங்க முன்னாடி தடுப்பு வச்சிருக்குது, சுன்னத் தொழுவ போறீங்க, முதல்ல முன்சப்புக்கு நெருக்கமா வரணும், முன்சப்புலாம் பூர்த்தி ஆயிடுச்சு, அடுத்து அவங்களுக்கு பின்னாடி, அடுத்து அவங்களுக்கு பின்னாடி, இந்த மாதிரி தான் தொழுகணும். இப்ப முன்னாடி இடம்லாம் காலியா இருக்குது, நடுவுல வந்து ஒருத்தர் நின்று தொழுகிறார். இது கூடுமான்னு சொன்னா, தொழுக கூடவும் கூடாதுங்கிறது ரெண்டாவது விஷயம், சுத்ரா என்ற வாஜிபை விட்ட ஒரு பாவத்திற்கு அவர் ஆளாகுவார். திரும்ப சொல்லட்டா புரியுதா, சுத்ரா என்ற கட்டாயத்தை விட்ட அவர் குற்றத்திற்கு ஆளாகுவார். பாருங்க, அடுத்து பாருங்க, وكان يقول صلى الله عليه وسلم لا تصلي الا الى سترتنا. பாருங்க, நீங்கள் ஒரு சுத்ராவிற்கு அருகிலேயே தவிர தொழுகையை ஆரம்பிக்காதீர்கள். உங்களுக்கு முன்னாடி யாரையும் நடக்க விட்டுறாதீங்க. பைனதா போய்தான் ஆவேன் வந்தா பல்து காத்தில் அவற்றை சண்டை போடுங்கட்டான். புரியுதா? பைன மகுல் கரீன், வர்றவரோட அவர் மட்டும் தனியா வரல, ஷைத்தானு சேர்ந்து வரலாம். இப்ப நம்ம ரொம்ப தக்குவாவோட தொழுதுட்டு இருக்கும்போது முன்னாடி என்ன நடந்தாலும் தெரியக்கூடாது, யார் வேணாலும் போய்க்குங்க, யார் வேணாலும் வந்துருக்கு. தக்குவாவுக்கே தனி ஒரு கான்செப்ட் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்தியர்கள். அடுத்து பாருங்க, இதா சன்ன அஹதுக்கும் இலா சுத்ரத்தின், நீங்கள் ஒரு சுத்ராவிற்கு தடுப்புக்கு அருகிலே நீங்கள் தொழுதால், உங்களிலே ஒருவர் தொழுதால், பல் எதுனு மின்ஹா, அந்த சுத்ராவோட ரொம்ப பக்கத்துல இருக்கட்டும். எவ்வளவு பக்கத்துல இருக்கணும், எப்படிங்க தொழுவீங்க, மூணு முழம் வச்சுக்கோங்க, சரியா? அல்லது இன்னொரு கருத்து என்ன, நீங்க சுஜூது வரைக்கும் பார்த்துட்டு அந்த சுஜூதுக்கும் செவத்துக்கும் இடையில ஒரு ஆடு போற அளவுக்கு இருந்தா தப்பு கிடையாது. ஓகே, நாங்க ஒரு ஆடு போற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு தொழுங்கன்னா எப்படிங்க தொழும், நம்ம என்ன எறும்பா? அப்புறம் நீங்க ருக்கு போகும்பொழுது ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், தம்முன்னு மண்டை இடிச்சுக்கிட்டு அப்புறம் உட்காந்து வேண்டியது, அப்புறம் மனைவி வந்து தடை விடணும், உங்களுக்கு கோடாளி சார் தைலத்தை போட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். சுத்ராவுக்கு நெருக்கத்தில் இருக்கட்டும், அழகி சலாத்தஹு, ஷைத்தான் அவருடைய தொழுகையை துண்டித்து விட வேண்டாம், குறுக்கிட்டு விட வேண்டாம், சரியா? சில நேரங்களில் பள்ளியில் இருக்கிற அந்த கம்பு தூண் இருக்கு பாருங்க, அதுக்கு நெருக்கமாக நின்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். ஒன்று நேரம் முன்னாடி உள்ள தட்டிக்கு போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா பள்ளியில் அந்த காலத்துல வந்து இந்த பேரிச்ச மரத்தினுடைய மரங்களால் தூண்கள் சிந்து வைக்கப்பட்டிருச்சு, அந்த தூணுக்கு பக்கத்தில் போய் நின்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. இப்ப உங்களுக்கு சில சந்தேகம் வரலாம், சரி பாலைவனத்துல போறோம், ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல போறோம், திறந்த வெளியில போறோம், மறைத்துக் கொள்வதற்காக தனக்கு ஒரு சுற்றுலாவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக எதுவும் இல்லாத அளவுக்கு ஓபன் ஸ்பேஸ்ல சென்றால், தனக்கு முன்னால் ஒரு சிறிய ஈட்டியை நிறுத்தி வைத்துக் கொள்வார்கள், அதன் அருகிலே சொல்வார்கள். அப்ப இந்த அளவு ரசூலுல்லாஹ் பேணிருக்காங்கன்னா இது கட்டாயமா இல்லையா? ஒன்னாசுவராகும், மக்கள் அவர்களுக்கு பின்னால் சொல்வார்கள். சரிங்க, ஈட்டியுமே சில நேரத்தில் கிடைக்கல, என்ன செய்யுது? தனது ஒட்டகத்தை படுக்க போட்டு அதனுடைய முதுகுக்கு முன்னாடி சொல்வாங்க, நிறுத்தி வைக்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல சொன்னா ஒட்டகத்தை படுக்க வச்சுட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை சுத்ராவாக்கி சொல்வார்கள். ஆனா இன்னொரு ஹதீஸ் இருக்குது, வஹாதா கிலாஃபு ஸலாத்தி ஃபி ஆஃபானில் லிபில், அதாவது வெறும் ஒட்டகங்களா ஒரு இடத்துல கட்டிப்படப்பட்டிருந்தா அங்க போய் தொழக்கூடாது, தனி ஹதீஸ் வருது, அது வேற விஷயம். ஏன்னா ஒட்டகங்கள் நிறைய சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா அங்க ஷைத்தான் இருப்பான், அது நீங்க தொழுது இருக்கும்போது கரெக்டா டாப்பை கழுதிருங்க, கடைசியில் கோவம் சின்ன வாய் இப்படி குழந்து இப்படி கழிச்சு டாப் தனியா கழுதி கையில போயிடும், வாயில போயிடும். சோ அதனால ஒட்டகத்தினுடைய தொழுவத்துல தொழக்கூடாது, தனியா நீங்க ஒரு ஒட்டகத்துல பயணம் செஞ்சீங்கன்னா அந்த ஒட்டகத்தை படுக்க வச்சுட்டு தொழுகலாம், தொழுகணும், அந்த மாதிரி சுத்தரா கிடைக்கலாம். அதுக்கும் தீர்வு சொல்லிருக்காங்க, ஒட்டகத்து மேல நீங்க உட்கார்றதுக்கு அந்த இருக்க வைத்திருக்கிறீங்கல்ல, அந்த இருக்க எப்படி இருக்குன்னு சொன்னா நல்ல ஸ்பான்சர் செஞ்சு கீழே இருந்து ஒரு பெல்ட் போட்டு லேசர் சாய்வதற்கு இந்த பக்கம் ஒரு கட்ட கம்பு இருக்கும், முன்னாடி பிடிக்கிறதுக்கு ஒரு கம்பு இருக்கும், அதை ரசூலுல்லாஹி தூக்கிட்டு அதை முன்னாடி வைத்து அதுல இருந்து பின்பக்கம் சாய்ஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஜான அளவுக்கு ஒரு கம்பு இருக்கும், அதை நோக்கி சொல்லுவாங்க. அப்ப இந்த அளவு ரசூலுல்லாஹி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சரி, அஹ்யான அந்த ஒட்டகத்திற்கு மேல் வைக்கக்கூடிய அந்த இருக்கையை எடுத்து அதை சமப்படுத்தி முன்னாடி வைத்து விட்டு அதனுடைய அந்த கடைசி அந்த கம்பை நோக்கி தொழுவார்கள். சில நேரங்களில் இதுக்கும் அப்ப நீங்க சுத்ரா வைத்து தொழுதுட்டா அந்த சுத்ரா எந்த அளவு இருக்கணும், குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இருக்கணும், அந்த அளவு வைத்து விட்டு அவர் தொழுதால் அதை தாண்டி யார் போனாலும் பிரச்சனை கிடையாது, அவர் பொருட்படுத்த வேண்டாம். ஆனா அதுக்குள்ளார ஒருத்தர் போக நினைச்சாரு, இப்ப பாருங்க அடுத்து வரும் பாருங்க. சரி, ஒக்கான சில நேரங்களில் ரசூல் சந்தாலயத்திலும் தொழுவார்கள், வீட்டுல தொழும் பொழுது ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா பெட்ல படுத்திருப்பாங்க, கட்டில படுத்திருப்பாங்க, அந்த கட்டில பார்த்து சொல்லுவாங்க, இப்ப நம்ம வீட்டுல தொழுதுன்னு வச்சுக்கோங்க, ஏங்க உங்களுக்கு தொழுதுக்கு இடமே கிடைக்கல, என்ன ஜனாதாவாக்கிட்டீங்களா நீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. ரசூல் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா போர்வை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நடுவுல குறுக்க வைத்துட்டு அந்த கட்டிலுக்கு முன்னாடி நின்று தொழுதுகிட்டு இருப்பாங்க. நிறுத்தியிருந்தார்களோ அதற்கும் தனக்கும் இடையில் யாரையும் அவர்கள் நுழைய விடமாட்டார்கள். எப்படி? காணையு சல்லி, ஒரு தடவை ரசூலா தொழுதுகிட்டு இருக்கும் போது இது ஜாத்ஷாத்துன் ஒரு ஆடு வந்துருச்சு ஓடி, ரசூலுல்லாஹ் என்ன செய்தார், ஃபஸ்தாஹா, அது உள்ளார குறுக்க ஓடி வர்றதுக்குள்ளார ரசூலுல்லாஹ் சுத்தராக பக்கத்துல போயிட்டாங்க. அப்படி போக முயற்சி பண்ணது உடவே இல்லையா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ஆடு முட்டி முட்டி பார்த்துச்சு, உள்ளார போகவே முடியல, பின்னாடியாவது ஆடு போயிருச்சு. அதுக்கப்புறம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்துட்டாங்க. அப்ப இந்த அளவு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்ராவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அதுக்கு முந்திக்கிட்டாங்க, அந்த ஆட்டை முந்தி சுத்ரா கிட்ட போயிட்டாங்க. வயிற்ற கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கடைசி அவங்களுடைய அதாவது வயசுல வந்து உடம்பு கொஞ்சம் பெருசிருச்சு, அவங்களுக்கு தொந்தியும் இருந்துச்சு, அதை கொண்டு போய் அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. விடவே இல்லை ஒமரத் மின் வராயி, ஆடு பின்னாடியால போன உடனே ரசூலுல்லாஹ் பின்னாடி திரும்பி கொண்டார்கள். சரிங்களா, இப்ப அடுத்து பாருங்க, ஒரு தடவை ஒரு பரவான தொழுகையை சொல்லுதாங்க. சஹாபாக்களுக்கு காலு யார சூழல்லா அல்லாவின் தூதரே, இப்ப பாருங்க சஹாபாக்கள் சந்தேகம் வருது, ஒருவேளை நம்மளும் அந்த மாதிரி செஞ்சிருக்கணுமோ செய்யலையே இது தப்பா, உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார சூழல்லா தொழுகையில ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்ல, இல்ல இன்ன ஷைத்தான் இந்த மேப்படியா இருக்கான் பாருங்க, அராத ஐயமுர் எதைய எனக்கு முன்னாடி குறுக்க நடந்து போக பார்த்தான், கழுத்தை பிடிச்சு நிறுத்தி அடிச்சிட்டேன், அவன் நாக்கு அப்படியே தொங்கி என் கையில வையோ தொட்டுருச்சு. எனக்கு முன்னாடி என்னுடைய சகோதரர் சுலைமான் துவா செஞ்சிருக்கிறேன், அவன் கட்டப்பட்டிருப்பான், அந்த சைத்தான் கட்டப்பட்டிருப்பான், அந்த மஸ்ஜிதுடைய தூண்களில் ஒரு தூண்களிலே, மதீனாவுடைய பிள்ளைங்க எல்லாம் வந்து அவனை சுத்தி சுத்தி விளையாட்டு காட்டி இருப்பாங்க. மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட, யாருக்கு முடியுமோ அல்லாஹுக்கும் தனக்கு இடையில யாரையும் குறுக்க விடாம பாத்துக்கிட்டோம், எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு. மக்களிலிருந்து தன்னை மறைப்பதற்கு ஒன்றை வைத்துக் கொண்டு ஒருவர் தொழுதால், அவருக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போக விரும்பினால், நெஞ்சில வச்சு ஒரு தண்டு தள்ளிட்டோம், எவ்வளவு முடியுமோ அவரை தடுக்கட்டும், இரண்டு முறை அவரை தள்ளி தள்ளிவிடட்டும் தடுத்துக் கொள்ளட்டும், மூன்றாவது தடவை உள்ளார வந்தா பல் யுகாத்தில் அவற்ற சண்டையை போடட்டும், அவன் சைத்தான், அதாவது சைத்தானால தூண்டப்பட்டு அவன் வருகிறான். புரியுதா? சரி, அடுத்து பாருங்க, பொதுவான மக்களுக்கு என்ன உபதேசம் செய்தார்கள், லவ் யஅலமுல் மார்ரு பைன யதயில் முஸல்லி மாதா அலைஹி லகான அன் யகிஃப 40 கைரன் லஹு மின் அயமுர் பைன யதைஹி. அதாவது ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு முன்னாடி போறது எவ்வளவு பெரிய பாவம் என்று தவறு என்று ஒருவருக்கு தெரிந்துவிட்டால், 40 அப்படின்னா 40 சொல்ல 40 நின்று விடுவார். அதாவது அந்த அளவுக்கு 40 குறைஞ்சபட்சம் 40 நாளே வைங்கள, 40 நாள் அளவு கூட அவர் நின்று விடுவது தொழுகையாளிக்கு முன்னால் செல்வதை விட அவருக்கு சிறந்தது என்பதை அவர் தெரிந்து கொள்வார். அப்ப இன்றைக்கு சர்வசாதாரணமா மக்கள் செய்வது மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ளணும். இதுல இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய கூற்றுப்படி சில பேரு இப்படி சொல்றாங்க, அதுக்கு மறுப்பு சொல்றாங்க. அதாவது ஹரம் ஷரீஃப்ல போனா தப்பு கிடையாது, எங்க வேணாலும் உள்ளார புந்து வெளியே வரலாம்னு சொல்லிட்டு கிடையாது, அங்கேயும் அதே சட்டம் தான். ஆனா இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் அதுல கவனமாக இருக்கணும். நம்ம இவ்வளவு பெரிய பள்ளிவாசல் எப்படி வேணாலும் தொழுகலாம்னு சொல்லிடக்கூடாது. நம்ம கண்டிப்பா ஒரு வாட்டர் பாட்டிலு பையி இந்த மாதிரி ஒன்றை நமக்கு சுத்தரா ஏற்படுத்தி கொண்டுதான் நம்ம தொழுகணும். இல்லைன்னா அந்த தூணுக்கு பஞ்சமே கிடையாது, காபத்துல தூணுக்கா பஞ்சம், ஏதாவது ஒரு தூணுக்கு பக்கத்துல நின்றுதான் நம்ம தொழுகணுமே தவிர, நம்ம பாட்டுக்கு திறந்த இடத்துல நடுவுல நின்று தொழுது கொண்டு மற்றவர்களுக்கு பாவத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனால நமக்கும் அது ஒரு பாவமாக ஆயிடும். இப்ப ஒரு சில அறிஞர்களுடைய தத்துவத்தை நான் படிச்சிருக்கிறேன், ரொம்ப பள்ளி வந்து பெருசுன்னு வைத்துக் கொள்ளுங்க, டெல்லி ஜாமியா மஸ்ஜித் மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி போறதா இருந்தா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்தாதான் நம்ம வந்து பின்னாடி போய் போக முடியும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய பார்வையுடைய இடம் அளவுக்கு இடத்தை விட்டுட்டு நம்ம போலாம். இப்ப ஒருத்தர் இங்க நிக்கிறாரு, 3 முடத்துல சுஜூதுடைய இடம் இருக்குது, அங்கிருந்து ஒரு 4-5 முடத்துக்கு அளவுக்கு அவர் இப்படி நிக்கும் போது அவருடைய பார்வை இடம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். குற்றவாளி அவர் தான். அவர் நீங்க அந்த காலத்து மோட்டரோலா போன் வச்சீங்கன்னா நீங்க வச்சு தொழுவலாம், இவ்வளவு பெருசுக்கு இருக்க முடியும், கையில தூக்கிட்டு போவாங்க, கட்டையை தூக்கிட்டு என்ன தலஹானி. ஓகே, நல்ல மொத்தமான தலஹானியா இருந்தா ஓகே. அதாவது குறைஞ்சது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஜான் உயரத்துக்கு அந்த அளவுக்காவது அது இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா சும்மா வந்து ஒரு கத்தி இப்படி போட்டு தருவாங்க, என்ன இந்த போன் இப்படி இடையில வச்சுட்டு தருவாங்க, இதெல்லாம் வந்து சுத்தராவாக ஆகாது. அதனாலதான் நீங்க மஸ்ஜிதுகள்ல நீங்க பொறுப்புதாரியா இருந்தா பல சுத்ராக்கள் வைக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ரேகல் இருக்கு, அதை கூட வச்சுட்டு நீங்க தொழுகலாம். அந்த மாதிரி அல்லது குரான் ஓதுறதுக்கு சின்ன டேபிள் வச்சிருப்பாங்க, அந்த டேபிள் முன்னாடி வச்சுட்டு தொழுகலாம். இப்ப நீங்க மக்கா மதினாலாம் போனீங்கன்னா அங்க உள்ள பள்ளியில நீங்க பாக்கலாம். சுத்ராவுக்காக வேண்டிய சின்ன சின்ன உட்டுல செஞ்சது கண்டிப்பா வச்சிருப்பாங்க, இடையில வர்றவங்க அதை முன்னாடி வச்சுட்டு தொழுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்ப உங்க ஊர் பள்ளிகள்ல நிறைய சேர் கிடக்கும், சேர் வச்சுட்டு தொழுங்க. இப்ப சேர் எடுத்து சொல்லிருக்கிறோம், எடுத்தவொடனே அப்புறம் வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணீங்க. இப்போதைக்கு நீங்க எதுவும் கிடைக்காட்டி அந்த சேரை வச்சு கூட தொழுகலாம். அல்லாஹும் ஸல்லி அலா நபீனா முஹம்மத். இப்ப கொஞ்சம் சுருக்கத்துக்கு வாங்க, நம்ம படித்த வரைக்கும் நம்ம திரும்ப நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோம். இப்ப ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நபியுடைய சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு மாற்றமாக யாருடைய சொல்லு வந்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் அவங்க பொறுப்பாளி, நம்ம சுன்னாவை பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கோம் என்று சுன்னாவுக்கு வந்துடணும். இது ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் சொன்னோம். இதுக்குள்ள இன்னும் சில விஷயங்களை சொன்னோம், கவனத்தில் வச்சுக் கொள்ளணும். இரண்டாவது தொழுகை என்று வந்துட்டா, இப்ப இந்த தொழுகைக்கு அரபியில் என்ன பயன்படுத்தப்படும், சலாத்துங்கிற வார்த்தையை தான் நம்ம அதிகமா பயன்படுத்தணுங்கிறத வலியுறுத்தணும். இந்த சலாத் என்ற வார்த்தையினுடைய பன்மை அஸ்ஸலவாத். சரி, சலாத்தினுடைய முதல் சட்டம் என்ன, இஸ்திக்பாலுல் கஅபா, இஸ்திக்பாலுல் கிப்லா, கிப்லாவுடைய திசையை முன்னோக்கி தொழுகிறது. அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நம்ம பார்த்தோம், ஆரம்பத்தில் எங்க தொழுதாங்க, பின்னாடி எங்க தொழுதாங்க, அதுக்கு பிறகு வந்து தொழுகையில வந்து அந்த மாதிரி கிப்லா தெரியலன்னு சொன்னா என்ன சட்டங்கள், இடையில தெரிஞ்சா என்ன சட்டம் என்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இரண்டாவதாக தொழுகையில நிற்கக்கூடிய சட்டங்களை பார்த்தோம், நிற்கிறது எவ்வளவு அவசியம், ஃபர்து தொழுகையில கண்டிப்பா நின்னே ஆகணும், நஃபில் தொழுகையில அனுமதி இருக்கிறது, ஃபர்து தொழுகையிலையும் நிக்க முடியல, அது எந்தெந்த வகைக்கு எந்தெந்த அளவுக்கு ஜாயிஸ்ங்கிறத நம்ம பார்த்துக்கொண்டோம். அப்ப நிக்கும் பொழுது நம்முடைய காலணியை பத்தி உண்டான சட்டங்கள் வந்துச்சு. அப்ப காலணியில வந்து கரெக்டணுமா கரெக்ட வேணாமா அப்படிங்கிற விஷயங்களுடைய விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு கடைசியா என்ன பார்த்தோம், கடைசியா பார்த்தது மாதிரி சார், சுத்ராவுடைய விஷயத்தை பார்த்தோம். சுத்ரா என்பது எவ்வளவு முக்கியமானது, அது வந்து அலட்சியம் செய்யப்படக்கூடிய அலட்சியம், அது அலட்சியமே அதுல கூடாது. கண்டிப்பா நம்ம சுத்ராவுக்கு முன்னாடி தொழுகணும். அதுக்கு இடையில யாராச்சும் ஒருத்தர் குறுக்க போறதுக்கு வந்தாருன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவரை தடுக்கணும். ரொம்பவும் வந்தாருன்னா நம்ம போய் ஒட்டிக்க வேண்டியதான், இதோட சுத்ராவோட ஒட்டிக்க வேண்டியதா, அதுக்கப்புறம் அவர் பின்னாடி போனவுடனே நம்ம பின்னாடி வந்துடலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரி நடக்கிறதுனால ரெண்டு தடவை தடுத்து பாருங்க, நெஞ்சில கைய வச்சு இப்படியே சொல்றாங்க, நெஞ்சில வச்சு அவரை தள்ளி விட பாருங்க, அதுக்கு மேலே வந்தோம்னா புடிச்சு இறுக்கி ஆள ஒரு சண்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல் சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தெரிந்து கொள்வதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் தௌஃபீக் தருவாராக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் வஸ்தக்ஃபிரு லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.